கிறிஸ்து இயேசுக்கள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக தேவனுடைய சமூகத்தில் ஆசீர்வாதமாக நாம் பெற்றெடுக்கிற இந்த சகோதர ஐக்கியத்திற்கு நம்முடைய நன்றிகளை தாழ்மையோடு ஏறெடுத்துக்கொண்டு நாம் கடந்து செல்லலாம். சோ, பஸ்காவை நெருங்கும் கூடிய இந்த நாட்கள்ல அதற்குரிய வேத வசன பகுதிகளை நாம் தியானித்து பார்ப்பது, தொடர்ந்து நாம் கடைபிடிச்சிட்டு வரக்கூடிய காரியமாக இருப்பதை நாம் யாவரும் அறிவோம். சோ, அந்த வகையில இன்னைக்கு நாம் பஸ்காவை குறித்து ஒரு சிறிய ஆராய்ச்சியை சில வசனங்களின் அடிப்படையில நாம் செய்வோம். இன்று நாம் பிரசங்கி 9 ஏழாம் வசனத்தை ஆதாரமாக கொண்டு சற்று நேரம் இந்த காரியங்களை குறித்து நாம் தியானிக்கலாம். பிரசங்கி 9:7 வசனம்.
நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சை ரசத்தை மனமகிழ்ச்சியுடன் குடி, தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார்.
சோ, உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சை ரசத்தை மனமகிழ்ச்சியுடன் குடி. இந்த ஆகாரம் அப்பம் என்று இருந்தால் அது அருமையான ஒரு மொழிபெயர்ப்பாக அங்கு இருக்கும். ஏன்னா ஆங்கிலத்தில் அது கோதாய்வே ஈட் தாய் பிரெட். இந்த பிரெட் ஆங்கிலத்தில் இருக்கிறது எப்பொழுதுமே தமிழ்ல ஆகாரம் என்று மொழிபெயர்ப்பது அது பழக்கம். ஆனா இந்த இடத்துல நாம் அது அப்பம் போடுவது நமக்கு பொருத்தமாக இருக்கும். சோ, அப்படி போட்டு பார்க்கும் பொழுது இந்த வசனம், நீ போய் உன் அப்பத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சை ரசத்தை மன மகிழ்ச்சியுடன் குடி. கண்டிப்பா இந்த பஸ்காவினுடைய நாட்கள்ல இந்த வசனம் நமக்கு ஒரு புது அர்த்தத்தோடு தான் நமக்கு முன்பு அங்க இருக்குது. கண்டிப்பா கர்த்தர் இயேசுனுடைய பாத்திரத்துல பானம் பண்ணக்கூடிய அந்த மாபெரும் ஸ்லாக்கியம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்துல நாம பங்கு பெறும் பொழுது கண்டிப்பா சந்தோஷத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் நாம் அங்க பங்கு பெறணும். காரணம் அதனுடைய ஆழமான அர்த்தம் நமக்கு தெரியும். அதாவது கர்த்தர் இயேசுனுடைய பாடுகளில் அவருடைய பலிகளில் இந்த சுவிசேஷ யுகத்துல நாம் கூட பங்கு பெறுவதற்கு தேவன் நமக்கு ஒரு மாபெரும் ஸ்லாக்கியம் அங்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இந்த மாபெரும் ஸ்லாக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் நாம் நிறைவேற்றி அதை வருடத்துக்கு ஒரு முறை அடையாளங்கள்ல அந்த நினைவு கூறுதலின் நாள்ல சோ அப்பம் பிற்குதலிலும் அந்த திராட்சை ரசத்தை பருகுவதிலும் நாம் அங்க வெளிப்படுத்துகிறோம். சோ, கண்டிப்பா இந்த ஒரு ஸ்லாக்கியம் மிகப்பெரிய ஆசீர்வாதம். சோ, இந்த வசனம் அதை நம்ம அங்க வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கும். உன் அப்பத்தை சந்தோஷத்தோட புசித்து உன்னுடைய திராட்சை ரசத்தை மன மகிழ்ச்சியுடன் குடி. ஆனா இன்னைக்கு சகோதர சகோதரிகளே, நாம் பஸ்காவினுடைய அந்த ஆழமான ஆவிக்குரிய விஷயங்களுக்குள்ள நாம் போய் நாம பார்க்காமல் ஒரு சின்ன ஆராய்ச்சி பஸ்காவினுடைய விஷயங்கள் அதை நாம் இன்னைக்கு நாம் மேற்கொள்ளலாம். நாம் கடந்த வகுப்புகளை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதாவது அந்த உண்மையான பஸ்கா, இந்த ஒரிஜினல் பாஸ் ஓவர், அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து வெளிவருவதற்கு முந்தைய நாள் இரவு அவர்கள் அனுசரிக்கும் படிக்கு தேவன் அவங்களுக்கு கொடுத்த அந்த நியமனம், அந்த நியமனத்தின்படி அவர்கள் அனுசரிச்ச அந்த பாஸ் ஓவர் அல்லது பஸ்கா, அதுதான் ஒரிஜினல் பாஸ் ஓவர் சொல்லலாம், அல்லது உண்மையான பாஸ் ஓவர். சோ, இந்த உண்மையான பஸ்காவில அவங்க கடைபிடிப்பதற்கு தேவன் அவங்களுக்கு கொடுத்த அந்த அடையாளங்கள் அப்பமும் திராட்சரசமும் இல்ல. என்னென்ன அடையாளங்கள் அங்க கொடுத்திருந்தா? அப்பம் இருந்துச்சு, அதே சமயத்துல திராட்சரசம் இல்ல. என்ன கொடுத்திருந்தார்? இறைச்சி, ஆட்டினுடைய இறைச்சி. சோ, அந்த உண்மையான பாஸ் ஓவர்ல போய் பார்க்கும் போது அங்க அப்பம் திராட்சரசம் இல்ல, மாறாக அப்பம் ஆட்டினுடைய இறைச்சி. இது வந்து சைட் டிஷ் மாதிரி, இது அந்த கசப்பான கீரை, பட் பிரதானமா அப்பம் மற்றும் ஆட்டினுடைய இறைச்சி. சோ, இதுதான் அது பல 100 இஸ்ரேல் ஜனங்கள் அந்த பிரமாணத்தின்படி அவங்க வருடந்தோறும் அங்க அனுசரிச்சுட்டு வந்திருந்த அடையாளங்கள். இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த பஸ்கா, அந்த பஸ்காவினுடைய நியமனத்தை கர்த்தர் இயேசு தான் மரிப்பதற்கு முன்பு கடைசி முறையாக அதை அவர் நிறைவேற்றி, அப்புறம் அது தம்முடைய சீஷர்கள் கடைபிடிப்பதற்கு, அதுவும் தன்னுடைய மரணத்தை நினைவு கூறும் வகையில அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் ஒரு புது நியமனம் ஏற்படுத்தும் பொழுது அந்த அடையாளம் மாற்றி வைத்தார். அது கூட நமக்கு தெரியும். சோ அப்போ அப்பம் ஆட்டின் இறைச்சியா இருந்த அடையாளம் எப்படி மாறிச்சு? அப்பம் திராட்சரசமாக அங்க மாறுச்சு. சோ புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் இயேசுவிற்கு கீழே அவர் ஏற்படுத்தும் பொழுது அது அப்பம் திராட்சரசம் என்ற இரண்டு அடையாளங்கள் அவர் அங்கு வைத்தார். அந்த அப்பம் திராட்சரசம் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம், ஸ்பிரிச்சுவல் மீனிங் நமக்கு தெரியும். சோ அப்பம் எதுக்கு அடையாளம்? அவருடைய சரீரம். அந்த திராட்சரசம் எதற்கு அடையாளம்? அவருடைய ரத்தம், அதாவது ஜீவன், ரத்தம் ஜீவன். சோ அந்த அப்பம் அவருடைய சரீரம், அந்த திராட்சரசம் அவருடைய ஜீவனுக்கு அங்கு அருமையான அடையாளம். அது மாத்திரமில்ல, அந்த அப்பத்துல பங்கு பெறுவது, அந்த திராட்சரசத்தை பருகுவது என்று சொல்லும் பொழுது இன்னும் விசேஷமான அடையாளங்களை உள்ளடக்கி இருக்கு. அதுதான் நம்ம ஒன்று கொரிந்தியர் 10 நாம் அங்கு வாசிக்கிறோம். 1 Corinthians 10:16-17. ஆமா. சோ இங்க அப்போஸ்தல் பவுல் அங்க நமக்கு விளக்கி சொல்லும் பொழுது அந்த அடையாளங்களை, அந்த அடையாளங்களுக்குள் மறைந்திருக்கிற அந்த மிகப்பெரிய பொருள் அர்த்தம் அவர் விளக்கிறார். சோ நாம பிக்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்துல நமக்குள் நமக்கு இருக்கக்கூடிய ஐக்கியத்தை வெளிப்படுத்துது. நாம ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவினுடைய ரத்தத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஐக்கியத்தை அங்க வெளிப்படுத்துது. சோ அந்த அப்பம் சொல்லும் பொழுது அப்பம் பிட்கப்படுது, பிட்கப்படணும். சோ அது கர்த்தர் இயேசுனுடைய சரீரம், அந்த சரீரத்துல நாமும் அவயங்களாக இருக்கிறோம். சோ அந்த அப்பம் பிட்கப்படுது அப்படின்னா அந்த சரீரம் பலியாகும். சோ கர்த்தர் இயேசுவின் மாம்சம் மாத்திரமில்ல, அதே சரீரத்துல அங்கங்களா இருக்கிற நாமும் கூட அங்க பலியாகும். அதுதான் விஷயம். சோ அந்த திராட்சரசம் அவருடைய ரத்தம் ஜீவன் மாத்திரம் இல்ல, அதுல நமக்கும் ஒரு பங்கு அங்க தேவன் கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஜீவன் கூட நாம பலியாக அர்ப்பணிக்கிறதுக்கு நாம முன் வந்திருக்கிறோம். சோ அப்போ கர்த்தர் இயேசுனுடைய பாடுகள் அல்லது பலிகள்ல இந்த சுவிசேஷ யுகத்துல சபைக்கும் ஒரு மாபெரும் பங்கு இருக்குது. இது ஒரு விசேஷமான ஒரு காரியம். சோ இதுதான் அந்த அப்பம் மற்றும் திராட்சரசத்தினுடைய ஆவிக்குரிய அடையாளங்கள். சோ இது வரைக்கும் நம்ம பேசின வார்த்தைகள் நம் ஏற்கனவே பல கோணங்கள்ல பல சப்ஜெக்ட்ஸ்ல நாம அங்க பார்த்தது. சோ இதே நாம அங்க முன் வைக்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஆனா பாருங்க, இந்த இந்த அர்த்தத்தில் தான் கர்த்தரே அப்பம் திராட்சரசம் அங்க கொடுக்கிறார். வசனம் நம்ம வாசிக்கலாம். அது மத்தேயு 26:26-27 வசனங்கள்ல அந்த இரண்டு அடையாளங்கள் அவர் ஏற்படுத்துவது நாம அங்க பார்க்கிறோம்.
அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கக்கூடிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது.
சரி, அந்த பழைய அடையாளங்கள் நிறுத்திட்டு புதிய அடையாளங்கள் ஏற்படுத்தக்கூடிய வசனம் நாம் இங்க வாசிக்கிறோம். அப்பம் திராட்சரசம், அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் நாம் தெரிஞ்சிருக்கோம். இப்ப நாம் கேட்கறது, நாம் ஆராய போகிற விஷயம் சகோதர சகோதரிகளே, ஒரு சின்ன கேள்விதான். என்னன்னா பாருங்க, தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய ஜீவனையும் குறிப்பிடுவதற்கு கர்த்தர் இயேசு இரண்டு அடையாளங்களை தேர்ந்தெடுக்கிறார், செலக்ட் பண்றார். அப்படி அவர் செலக்ட் பண்ணும்போது அவருக்கு அவருடைய மனதில் தோன்றின அடையாளங்கள் என்னவா இருக்குது? அப்பம் திராட்சரசம். நம்ம கேட்கிற கேள்வி, அது ஏன் அப்பம், அது ஏன் திராட்சரசம், அதுதான் கேள்வி. ஏன்னா வேற அடையாளங்கள் என்ன பண்ணிருக்கலாம்? அவர் சொல்லியிருக்கலாம், அப்பத்துக்கு பதில அடைய வச்சிருக்கலாம், திராட்சரசத்துக்கு பதில என்ன பண்ணிருக்கலாம், வேற ஏதாவது ஒரு 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 ரசம் எடுத்திருக்கலாம், வேற ஏதாவது ஒரு ஜூசஸ் எடுத்திருக்கலாம். பட் கர்த்தர் இயேசு ரொம்ப பிரிஃபர் பண்றது, அவரு அவர் எது விரும்பினார் அப்படின்னா, தன் சரீரத்தை குறிப்பதற்கு அப்பம் தான் வேண்டும், தன்னுடைய ஜீவன் குறிப்பதற்கு திராட்சை ரசம் தான். லிட்ரலா இந்த ரெண்டு அடையாளங்கள் தான் அவருக்கு வேணும். அதை அவர் சிந்திச்சு அந்த அடையாளங்கள் அங்க அதை ஏற்படுத்துறார். நம்ம கேட்கிற கேள்வி, அது ஏன் வந்து அந்த இரண்டு அடையாளங்கள் அப்பமும் திராட்சரசமுமா இருக்கணும்? ஏன் வேறு அடையாளங்கள் பயன்படுத்தியிருக்க கூடாது? இப்ப வேறு அடையாளங்கள் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருந்தோ அதை பயன்படுத்தாம இந்த ரெண்டை வந்துட்டு அவர் முக்கியமா கருதி இதையே சூஸ் பண்ணி இதையே தேர்ந்தெடுத்து இதை அடையாளமாக அங்க வைக்கும் பொழுது நாம் யதார்த்தமா என்ன சிந்திக்கிறோம்னா, கண்டிப்பா இந்த ரெண்டு அடையாளங்களுக்குள்ள வேறு ஏதாவது சிறப்பு அம்சங்கள் அங்க இருக்கணும். முதல்ல இந்த அடையாளங்கள் கர்த்தர் இயேசுனுடைய சரீரம் அவருடைய ஜீவனுக்கு அடையாளமா இருக்கு. அதையே அவருடைய சரீர அங்கங்கள் அவருடைய மரணத்தை நினைவு கூறும் பொழுது இந்த அடையாளங்களே பயன்படுத்தணும் என்று வேற அவர் என்று இருக்கிறது நாம் அங்க பாக்குறோம். சோ கர்த்தர் இயேசு சபை, கர்த்தர் இயேசு சபை அப்படி வரும் பொழுது அவங்க இந்த விஷயத்துல இந்த அடையாளங்கள் தான் பயன்படுத்தணுங்கிறது தேவனுடைய விருப்பம், அவருடைய சித்தம். அதுதான் கர்த்தர் இயேசு எங்க ஏற்படுத்துறார். அப்படி பண்ணும்போது நம்ம நல்லா நம்ம யோசிக்கிறது என்னன்னா, கண்டிப்பா இந்த இரண்டு அடையாளங்களை தேர்ந்தெடுப்பதற்கு சில நியாயமான காரணங்கள் அங்கு இருக்கணும், அல்லது இந்த இரண்டு அடையாளங்கள் தேர்ந்தெடுப்பதற்கு இந்த இரண்டு அடையாளங்களுக்குள்ள வேறு ஏதாவது சிறப்பு அம்சங்கள் அங்கு இருக்கணும், அல்லது இந்த இரண்டு அடையாளங்கள் தான் கர்த்தர் இயேசுக்கும் சபைக்கும் அங்க தேவன் நியமிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இரண்டு அடையாளங்களுக்கும் கர்த்தர் இயேசுக்கும் சபைக்கும் ஏதோ விதத்துல அங்க தொடர்பு அங்க இருக்கணும். ரொம்ப சிம்பிளா சொன்னா இந்த ரெண்டு அடையாளங்களுக்கு வேறு ஏதாவது சில விசேஷமான சிறப்பு அம்சங்கள் இருக்கணும். சோ அதனால்தான் தேவன் கர்த்தர் இயேசு இதைய அந்த அடையாளமாக அங்க வச்சிருக்கிறாங்க. சோ இப்போ அந்த கேள்விக்கு நாம பதில் நாம தேட போறோம். புதிய ஏற்பாட்டுல அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஏன் வந்து அடையாளமாக தேர்ந்தெடுத்தார் கர்த்தர் இயேசு? சோ இதுக்கு ஆதாரம் நாம் எங்க பார்க்கலாம் அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டில இருந்து சில பகுதிகள் நம்ம தியானிச்சு பார்க்க போறோம். இந்த அப்பம் திராட்சரசம் சில விசேஷமான அம்சங்கள் அங்க பெற்றிருக்குது. அந்த அம்சங்களே அவைகளை வந்துட்டு கர்த்தர் இயேசு அடையாளங்களாக பயன்படுத்துவதற்கு காரணமாக இருந்திருப்பதை நாம் இன்னைக்கு தியானிச்சு பார்க்கலாம். சோ அப்படி பார்க்கும் போது பழைய ஏற்பாட்டில் இந்த அப்பம் திராட்சரசம் ஜோடியாவே வருது. நிறைய இடங்கள்ல நிறைய சம்பவங்கள்ல இந்த ரெண்டு அடையாளங்கள் அங்க பயன்படுத்தப்படுது. ஆனா எல்லா இடத்துலயுமே ஒரே அர்த்தத்துல பயன்படுத்தப்படுறதில்ல. அது நம்ம எங்க எல்லாம் வாசிக்கிறோமோ அங்க ஏதாவது ஒரு விசேஷமான ஒரு காரியங்களுக்கு அது அடையாளமா பயன்படுத்துது. உதாரணம், அப்பம் திராட்சரசம் மேலோட்டமா நம்ம சொல்லிட்டோம்னா ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டுக்கு அது ஒரு அடையாளம், ஒரு ஒரு முழுமையான ஆகாரத்துக்கு அது ஒரு அடையாளம். கடினமானமா அதாவது திட ஆகாரம், அதே சமயத்துல திரவ ஆகாரம். எப்பயுமே நம்ம சாப்பிட உட்கார்ந்தோம்னா என்ன இருக்கணும் சாப்பாட்டுல? இந்த ரெண்டு விஷயம் இருக்கணும். சோ ஒரு திட விஷயம் ஒன்னு இருக்கணும், ஒரு திரவ விஷயம் இருக்கணும். சோ அந்த மாதிரி ஒரு முழுமையான ஆகாரத்துக்கு இந்த அப்பமும் திராட்சரசமும் அடையாளமா இருக்கு சாதாரணமா நம்ம அங்க பார்க்கும் பொழுது. அது மாத்திரம் இல்ல, சில வசன பகுதிகள் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு நியாயாதிபதி 19:19 வசனம் படிக்க வேண்டாம். அங்க நாம பார்த்தோம்னா இந்த அப்பமும் திராட்சரசமும் பயன்படுத்தப்படுது. எந்த அடையாளத்துல பயன்படுத்தப்படுதுன்னா, விருந்தினர்களை உபசரிப்பதற்காக அங்க பயன்படுத்துது. அதாவது என்னன்னா, இட் இஸ் அ பிக்சர் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி. உபசரிப்புக்கு ஒரு அடையாளமா இருக்கு இந்த அப்பம் திராட்சரசம் இந்த வசன பகுதியில. அடுத்து நாம பார்த்தோம்னா 1 Samuel 10 3 வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, தேவனுக்கு ஏறெடுக்கப்படுகிற காணிக்கையாகவும் கூட இந்த அப்பம் திராட்சரசம் அங்க பயன்படுத்தப்படும். ட்ரெடிஷனல் ஆஃபரிங்ஸ் அப்படின்னா பாரம்பரியமா தேவனுக்கு ஏறெடுக்கப்பட்ட காணிக்கையாக இந்த அப்பமும் திராட்சரசமும் அந்த இடத்துல பயன்படுத்தப்படும். அது மாத்திரமில்ல, 2 Samuel 6:19 ஒரு ராஜா தான் விரும்பின ஜனங்களுக்கு பரிசாக கொடுக்கிற அடையாளமாகவும் இந்த அப்பம் திராட்சரசம் அங்க பயன்படுத்தப்படும். சோ ராஜாவினுடைய பரிசாக கூட இந்த அப்பம் திராட்சரசம் அங்க பயன்படுத்தப்படுது. 2 Samuel 18:32 நாம பார்த்தோம்னா, அது தேவன் வாக்கு தத்தம் பண்ணின அந்த வாக்கு தத்த பூமியினுடைய ஆசீர்வாதத்துல ஒன்றாக கூட இந்த அப்பமும் திராட்சரசமும் அங்க பயன்படுத்தப்படும். சோ இதெல்லாம் சில உதாரணங்கள். சோ பழைய ஏற்பாட்டுல இந்த வசன பகுதிகளில் அப்பம் திராட்சரசத்தை நாம பார்க்கிறோம். அங்கெல்லாம் அதற்கு ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு விதமான முக்கியத்துவம் அங்க இருக்கு. இதை ரொம்ப விசேஷமா அங்க சங்கீதத்துல நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். 104:15 அப்பம் திராட்சரசத்தினுடைய முக்கியத்துவம் நமக்கு அங்க வெளிப்படுது.
மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகத்தடையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார்.
பாருங்க, இந்த ஆகாரம் வந்து அப்பம், இங்கிலீஷ்ல அது பிரெட். Wine that maketh glad the heart of man, and oil to make his face to shine, and bread which strengtheneth man's heart. So in the appam, tracharasam, manidargalke miga miga anga mukhyam. So idella palayer paadi sambhavangal appam tracharasam nam anga paakrom evvere konathila adu payanpaduthapattuchu. Idhe appam tracharasam da pudhiya yerpaadukku varum polude ஆழமான அர்த்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய அடையாளங்களாக கர்த்தர் இயேசு அங்கு நியமிச்சார். அந்த அப்பம் தன்னுடைய சரீரத்தையும் அந்த திராட்சரசம் அவருடைய ஜீவனுக்கும் அங்கு அடையாளமாக அவர் அங்கு நிறுவினார். சகோதர சகோதரிகளே, சரி, இப்ப இந்த பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள்ல நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்து இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கர்த்தர் இயேசு அடையாளமாக தேர்ந்தெடுத்ததனுடைய காரணம் என்ன என்பதை நாம் அந்த வசன பகுதிகளில் போய் நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு மூன்று சம்பவங்கள் பழைய ஏற்பாட்டுல அப்பம் திராட்சரசம் வரக்கூடிய ஒரு மூன்று சம்பவங்கள். அந்த மூன்று சம்பவங்கள் நம்ம பார்க்கும் போது அதுல ஒரு விசேஷம் அங்கு வெளிப்படுது. அந்த ஏன் அந்த அப்பம் திராட்சரசம் எதுக்கு அடையாளமா அந்த இடத்துல அது பயன்படுத்தப்பட்டுச்சு. சோ அங்கு பயன்படுத்தப்பட்டதனுடைய நோக்கம் சுவிசேஷ யுகத்தின் சபைக்கு கர்த்தர் இயேசுக்கும் தொடர்புடையதாக அங்கிருக்குது. கர்த்தர் இயேசுவையும் சபையும் சம்பந்தப்படுத்துற விஷயங்களை பழைய ஏற்பாட்டின் அந்த சம்பவங்கள் நினைவுபடுத்துது. அந்த மூன்று சம்பவங்கள் தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். சோ அதுல முதல் விஷயம், அதாவது பழைய ஏற்பாட்டுல இந்த விசேஷமான அர்த்தத்தோட அப்பம் திராட்சரசம் எங்க வருதுன்னா ஆதியாகமம் 14 அதிகாரத்துல வருது. என்ன சொல்லணும்னா முதல் முறையா பைபிள்ல அப்பம் திராட்சரசம் ரெண்டும் சேர்ந்து எங்கதான் வருதுன்னா இந்த வசனத்துல தான் வருது. ஆதியாகமம் 14 அதிகாரம் அங்க என்ன சம்பவம் நடக்குதுன்னா சகோதர சகோதரிகளே, அதாவது ஆபிரகாம் லோத் வந்து பிரச்சனையில இருக்கும் பொழுது அவருக்காக யுத்தம் செய்து அந்த யுத்தத்துல ஜெயித்துட்டு வெற்றியோட ஆபிரகாம் திரும்பி வரும்போது வழியில ஆபிரகாம சாலமின் ராஜா மெல்கிசேதே அங்க சந்திக்கிறார். அப்படி சந்திச்சுட்டு அவரை அவரை ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஆசீர்வதிக்கும் பொழுது ஒரு அடையாளமாக ஆபிரகாம்க்கு மெல்கிசேதேக் அப்பம் திராட்சரசம் தான் கொடுக்கிறார். பைபிள்ல முதல் சம்பவம் அப்பமும் திராட்சரசமும் பயன்படுத்தப்பட்ட சம்பவம். யார் யாருக்கு கொடுக்கறாங்க எந்த சூழ்நிலைனா இதுதான் அந்த விஷயம். மெல்கிசேதேக் ஆபிரகாம்க்கு அதை கொடுக்கிறார். வசன வாசிங்க 14 அதிகாரம் 18-20 வசனம் வரைக்கும்.
சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான்.
ஆமா, சோ இந்த சம்பவத்தில் தான் நம்ம முதல் முறையா இந்த இரண்டு அடையாளங்களை பழைய ஏற்பாட்டுல அங்க பார்க்கிறோம். அது நான் முக்கியத்துவம் என்னன்னா மெல்கிசேதேக் ஆபிரகாமுக்கு இந்த அப்பம் திராட்சரசத்தை அங்க கொடுக்கிறார். சகோதர சகோதரிகளே, சோ இதுல என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னா நான் என்னதான் நியாயமான கேள்வி கேட்கிறேன்னா ஏன் மெல்கிசேதேக் ஆபிரகாமுக்கு இந்த ரெண்டு விஷயங்கள் அங்க முதல் முறையா அங்க கொடுக்கணும். சோ அப்போ நம்ம பார்க்கும் பொழுது சகோதர சகோதரிகளே, மெல்கிசேதேக் பைபிள்ல ரொம்ப சில இடங்கள்ல தான் வராரு. ஆனா நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு ஒரு கதாபாத்திரம், ஒரு பர்சனாலிட்டி பைபிள் மெல்கிசேதேக் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒருத்தர். ஏன்னா அவர் யார்? அவர் ஒரு ஆசாரியன் மாத்திரமா அதுதான் முக்கியம். அவர் ஒரு ராஜா, அவர் ஒரு ஆசாரியன், ரொம்ப ரேர் இது. அதாவது சிங்காசனத்தின் மேல வீற்றிருக்கிற ஆசாரியன். இதுல ரெண்டு டிபார்ட்மெண்ட்ஸ் ஒரு இடத்துல வரும், ஒரே ஒருத்தர் கையில வரும். அதாவது ரெண்டு விதமான துறை என்ன சொல்லலாம், ஒன்னு வந்து அரசியல் ஆளுகை, இன்னொன்னு வந்து மதம் போதித்தல். இந்த விஷயம் பாருங்க, ஒரு ராஜா ஆளுகை செய்யக்கூடியவர், ஒரு ஆசாரியனுடைய வேலை என்னன்னா ஜனங்களை போதித்து வழி நடத்தக்கூடியவர். சோ இது ரெண்டுமே கலக்காத எந்த விதத்திலையும் சேராத இரண்டு விதமான பிரிவுகள். சோ மதம் என்ன சொல்லலாம், அரசியல் மதம் நம்ம அங்க சொல்லலாம். ஆனா இந்த ரெண்டு அதிகாரமும் ஒருத்தர் கையில வரும்பொழுது அது ரொம்ப விசேஷமாகும். அந்த ரெண்டு அதிகாரங்களையும் ஒரு தானே பெற்றிருந்தார். யார் பார்க்கிறாங்க? மெல்கிசேதேக் முதல் முதல் அவர் தான் சிங்காசனத்தின் மேல வீற்றிருந்த ஒரு ஆசாரியன். சோ மெல்கிசேதேக் எதுக்கு அடையாளமா இருக்கிறார்னா, இந்த ஆசாரியத்துவத்துக்கு அடையாளமா இருக்கிறார். என்ன ஆசாரியத்துவம்? அந்த வார்த்தை நாம தமிழ்ல சொன்னோம்னா மெல்கிசேதேக் முறைமையின் படியான ஆசாரியத்துவம். மெல்கிசேதேக் முறைமையின் படியான ஆசாரியத்துவம் அப்படின்னா இது ஒரு ஆசாரியத்துவம். ஆனா எப்படிப்பட்ட ஆசாரியத்துவம்? மெல்கிசேதேக் எந்த வகையில ஆசாரியனா இருந்தாரோ அந்த வகையில அது ஆசாரியத்துவம். அது என்ன? மெல்கிசேதேக் முறைமை அப்படின்னா மெல்கிசேதேக் வெறும் ஆசாரியன் கிடையாது, அவர் யார்? அவர் ராஜா. அவர் ராஜா அதே சமயத்துல ஒரு ஆசாரியன், அவர் ஆசாரியன் அதே சமயத்துல அவர் ஒரு ராஜா. ரொம்ப விசேஷம் இந்த ஸ்தானம், இந்த பதவி ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த ஸ்தானம். வேதத்துல இது ஒரு ஆழமான காரியத்துக்கு அடையாளமாக அங்க இருக்கு. பாருங்க, போப் மார்க்கம் நம்ம அந்தி கிறிஸ்து நாம சொல்றோம். ஏன் அவங்க என்னதான் பண்ணிட்டாங்க? மதமும் அரசியலும் சேர்ந்து பூமியில என்ன பண்ணாங்க? ஆளுகை செஞ்சாங்க. பாருங்க, ஒரு வகையில பார்த்தா ஆயிரம் வருட அரசாட்சியில் என்னதான் நடக்க போகுது? அதுதான் நடக்க போகுது. கர்த்தர் இயேசு தான் ராஜா, அவர் தான் பிரதான ஆசாரியன். பாத்தீங்களா, இந்த அமைப்பு ஏன் ஆன்டி கிரைஸ்ட்னா, இந்த அமைப்பு ஒண்ணு பண்ணிட்டாங்க ஒரு தப்பு. என்ன தப்புனா, இரண்டாம் வருகைக்கு பின்பு கர்த்தர் இயேசு ஆயிரம் வருட அரசாட்சியில அவரு வகிக்க போற அந்த ஸ்தானத்தை இரண்டாம் வருகைக்கு முன்னால, புரியுதுங்களா, அவங்க வகிச்சாங்க இந்த பூமியில. அதாவது மதத்துக்கும் தாங்களே, அரசியலுக்கும் தாங்களே அந்த அதிகாரம் பெற்றவர்கள் சொல்லிட்டு இரண்டாம் வருகைக்கு முன்னாடியே அந்த அதிகாரத்தை பூமியில் செலுத்தினாங்க. ஆயிரம் வருட அரசாட்சி நாங்க தான் பூமியில் செய்யறோம். ஆன்டி கிரைஸ்ட், அவங்க தந்தி கிறிஸ்து. ஏன்னா கிறிஸ்து எடுக்க வேண்டிய ஸ்தானத்தை இவங்க என்ன எடுக்கிறாங்க, எடுத்திருக்கிறாங்க. சோ நம்ம அந்த அந்த அரசியலும் மதமும் சேர்வது தேவனுக்கு சித்தம் இருக்குது. எப்ப மாத்திரம் தான்? இரண்டாம் வருகைக்கு பின்பு தான். யாருக்கு கீழே மாத்திரம் தான்? கர்த்தர் இயேசுக்கு கீழே மாத்திரம் தான். அதுக்கு முன்ன, அதுக்கு முந்தின வாழ்ந்துட்டு இருக்க மனுஷங்கள் கிட்ட அங்க இல்லவே இல்லை. சோ இதுதான் அவங்க செய்த ஒரு மாபெரும் தப்பு. ஆனா பாருங்க, இது ஒரு விசேஷமான ஸ்தானம், ராஜா அதே சமயத்துல ஆசாரியத்துவம். சோ இந்த ஒரு ஆசாரியத்துவத்துக்கு தான் மெல்கிசேதேக் அங்க அடையாளம் இருக்கிறார். சோ என்ன விஷயம்னா, அந்த மெல்கிசேதேக் ஆபிரகாமுக்கு அப்பம் திராட்சரசம் கொடுக்கும் போது அங்க என்ன வெளிப்படுதுன்னா, அந்த அப்பம் திராட்சரசம் முதல் முதலா பழைய ஏற்பாட்டுல பயன்படுத்தப்படுகிற இடத்துல அது எதற்கு ஒரு அடையாளமா இருக்குன்னா, மெல்கிசேதேக் முறைமையின் படியான ஆசாரியத்துவத்துக்கு அது அடையாளம். இதுதான் விஷயம். மெல்கிசேதேக் முறைமையின் படியான ஆசாரியத்துவத்துக்கு அடையாளமா அப்பத்தையும் திராட்சரசத்தையும் அங்க மெல்கிசேதேக் அங்க பயன்படுத்திடுகிறார். சோ இதுதான், இந்த அப்பத்துக்கும் திராட்சரசத்துக்கு என்ன முக்கியத்துவம் வருதுன்னா, முதல் முறையை பயன்படுத்துற இடத்துல அது மெல்கிசேதேக் முறைமையின் படியான ஆசாரியத்துவத்துக்கு அது ஒரு அடையாளம். சரி, ஏன் இது இவ்வளவு விசேஷமா நாம் சொல்கிறோம் சகோதர சகோதரிகள? வேற ஏதாவது ஆசாரியத்துவம் பைபிள்ல இருக்கா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம் நாம? கண்டிப்பா இருக்கு. என்ன விதமான ஆசாரியத்துவம் பாருங்க, பிரதான ஆசாரியம் யாருக்கு மத்தியில் இருந்துச்சு? ஒரு ஆசாரியத்துவம் தேவன் கட்டளையிட்டது இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில் இருந்துச்சு, வனாந்தரத்துல பயன்படுத்தினாங்க, கானான் தேசத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் செயல்பட்டு இருந்துச்சு. சோ அந்த ஒரு ஆசாரியத்துவம் இருந்துச்சு. ஆனா அதுக்கு என்ன பேருனா, லேவியின் முறைமையின் படியான ஆசாரியத்துவம். பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்னாடி சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல அவங்க மத்தியில ஒரு ஆசாரியத்துவம் செயல்பட்டு இருந்துச்சு, ஒரு பிரீஸ்ட்ஹுட் இருந்துச்சு, ஒரு ஆசாரியத்துவம் செயல்பட்டு இருந்துச்சு. அது என்ன ஆசாரியத்துவம்னா, லேவியின் முறைமையின் படியான ஆசாரியத்துவம். இதுதான், இதுதான் பொதுவா இருந்துச்சு. தேவன் ஜனங்களுக்கு அங்க கட்டளை கொடுத்தது, புரியுதுங்களா? வேற எந்த ஆசாரியத்துவத்தின் மூலமும் யூத யுகத்துல இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கு அங்க ஆராதனை அங்க செய்யல. இந்த ஆசாரியத்துவம் தான் அவங்க பயன்படுத்தினாங்க. சோ அப்போ என்னது இது, லேவியின் ஆசாரியத்துவம், லேவி முறைமையின் படி ஆசாரியத்துவம். இது நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பாருங்க, இதெல்லாம் நம்ம வேதத்துல நம்ம கண்டிப்பா படிச்சு அறிஞ்சு கொள்ள வேண்டிய அருமையான சில காரியங்கள். இதெல்லாமே ஆசரிப்பு கூடாரத்தில் தான் நமக்கு அங்க வருது. சோ அப்போ லேவியின் முறைமையின் படியான ஆசாரியத்துவம் நம்ம சொல்லும் பொழுது ரொம்ப சிம்பிள். அந்த ஆசாரியத்துவத்துல ஒருத்தர் ஊழியம் செய்யணும்னு வைங்களேன், தேவனுக்கு அவருக்கு என்ன குவாலிபிகேஷன் வேணும், அவருக்கு என்ன அடிப்படையான ஒரு குவாலிபிகேஷன் இருக்கணும்னா, அவர் முதல்ல யாரா இருக்கணும், அவர் லேவி கோத்திரத்துக்குள்ள தான் அவர் வரணும். சோ அப்போ ஒருத்தர் ஆசாரியத்துவ ஊழியம் செய்யணும் விரும்பிட்டார்னா, அப்படி வந்தார்னா, அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி, உங்க அப்பா யாரு, உங்க அப்பா யாரு, அப்படின்னா நீங்க எந்த சந்ததியில வரீங்க, எந்த கோத்திரம், லேவி கோத்திரமா, ஓகே நீங்க ஆசாரிய ஊழியம் செய்யும், வேற கோத்திரமா, இல்ல 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 நீங்க இதுல செய்ய முடியாது. சோ லேவி முறைமையின்படியான ஆசாரித்துவத்துக்கு அந்த சந்ததி ஜீனியாலஜி, இந்த ஜெனரேஷன் ரொம்ப முக்கியம். தாய் தந்தை எந்த கோத்திரம் அதை பார்த்து அது லேவி கோத்திரமா இருந்தா அந்த சம்பந்தப்பட்டவர் கூட அந்த ஆசாரியத்துவத்துல ஒரு ஆசாரியனா ஒரு ஊழியக்காரராக தேவனுக்கு அங்க ஊழியம் செய்யலாம், இல்லாட்டி அங்க செய்வதற்கு அங்க முடியாது. சோ இது ஒரு அடிப்படை விஷயம். அது மாத்திரமில்ல, இந்த லேவி முறைமையின்படியான ஆசாரியத்துவம் நாம பார்க்கும் பொழுது அது கிபி 70 ரோம சாம்ராஜ்யம் எருசலேமுக்கு விரோதமா வந்து அந்த இஸ்ரேல் தேசத்தை அழிச்ச போது இந்த ஆசாரியத்துவம் என்னாச்சுன்னா முடிவுக்கு அங்க வந்துடுச்சு. சோ அந்த ஆலயம் இடிக்கப்பட்டுச்சு, அந்த ஆலயத்துல செயல்பட்டு அந்த ஆசாரியத்துவம் கூட ஒரு முடிவுக்கு அங்க வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அது அங்க இயங்கவே இல்லை, அது செயல்படவே இல்லை. ஆனா கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கும் மேல இந்த ஆசாரியத்துவம் அங்க மத்தியில் செயல்பட்டு இருந்துச்சு. ஆனா என்ன சொல்ல வரோம்னா, அது ஒரு ஒரு கட்டத்துல முடிவுக்கு வந்துட்ட ஒரு ஆசாரியத்துவம், இதுதான் லேவி முறைமையின்படியான ஆசாரியத்துவம். அது மாத்திரம் இல்ல, இந்த ஆசாரியத்துவத்தினுடைய அம்சம் என்னன்னா, இதுல இருக்கிறவங்க வெறும் ஆசாரியர்கள் மாத்திரம் தான், அவங்க என்ன மாத்திரம் தான் செய்ய முடியும், தேவனுக்கு ஆசாரிய ஊழியம் மாத்திரம் தான் செய்ய முடியும். ஆசாரிய ஊழியம்னா ஜனங்களுக்கு போதிச்சு அவங்கள வழி நடத்தி அவங்களுக்கும் தேவனுக்கும் இடையில ஊழியக்காரர்களா இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பொறுப்பு. ஆனா அந்த பொறுப்பு மாத்திரம் தான் அவங்க வகிக்க முடியும். சோ இதுதான் சில விஷயங்கள் நாம சொல்றோம். லேவி முறைமையின்படியான ஆசாரியத்துவம்னா இதுதான் ஃபேக்ட்ஸ், இதுதான் உண்மைகள் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இந்த முறை தான் இஸ்ரேல் ஜனங்கள் அங்க செயல்பட்டு இருந்துச்சு. ஆனா சகோதர சகோதரிகளே, இந்த முறைமையின்படியான ஆசாரியத்துவத்தை காட்டிலும் பல மடங்கு விசேஷித்த ஒரு ஆசாரியத்துவம் தான் மெல்கிசேதேக் முறைமையின்படியான ஆசாரியத்துவம். அது ரொம்ப டிஃபரெண்ட். லேவி முறைமையின்படியான ஆசாரியத்துவத்தில இருந்து மெல்கிசேதேக் முறைமையின்படியான ஆசாரியத்துவம் ரொம்ப உயர்ந்த ஒரு ஆசாரியத்துவம். எந்தெந்த வகையில உயர்ந்தது, இதுக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னா, ஒருத்தர் மெல்கிசேதேக் முறைமையின்படியான ஆசாரியத்துவத்துல ஆசாரியனா இருக்கணும், அந்த ஆசாரியத்தின் மூலம் தேவனுக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டா, அவருடைய அம்மா அப்பா யாரு, அவர் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர், அவர் எந்த தேசத்தை சேர்ந்தவர், இதெல்லாம் அவசியமே இல்லை. இதன் அடிப்படையில் என்ன பண்ணிட முடியாது, ஒருத்தர் மெல்கிசேதேக் முறைமையின்படியான, அதாவது இதன் அடிப்படையில்னா வெறும் பிறப்பு பை பெர்த் அவங்க யார் அது வந்து டிசைட் பண்ண முடியாது. அதாவது வெறும் பிறப்பு வச்சுட்டு, பிறப்புல பெற்றுக்கொள்ளுகிற தகுதியை வச்சுட்டு ஒருத்தர் மெல்கிசேதேக் முறைமையின்படி என்ன முடியாது, ஆசாரியனாக. யாராவது ஒருத்தர் மெல்கிசேதேக் முறைமையின்படி ஆசாரியத்துவம் ஊழியம் செய்யணும்னா அவர் தேவன் தான் தேர்ந்தெடுக்கும், வேற எந்த அடிப்படையிலும் அவர் அந்த ஊழியத்துக்குள்ள அங்க நுழைய முடியாது. தேவன் மாத்திரமே அவர் தேர்ந்தெடுக்க முடியும். அந்த ஆசாரியத்துவத்துக்கான ஆசாரியர்கள் ஊழியக்காரர்களை தேவன் மாத்திரமே தான் தேர்ந்தெடுக்கும். ஆனா தேவன் தேர்ந்தெடுத்துட்டா அதை யாருமே என்ன பண்ண முடியாது, யாருமே மாத்திரம் இல்ல, வேற எந்த நிபந்தனைகளும் என்ன பண்ண முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது. அவ்வளவு விசேஷத்துவம் வாய்ந்தது தான் இந்த மெல்கிசேதேக் முறைமையின்படியான ஆசாரியத்துவம். சோ அதுதான் நம்ம எங்க வாசிக்கிறோம்னா, மெல்கிசேதேக் பத்தி படிக்கிற இடத்துல வாசிக்கிறோம். சோ இந்த விஷயங்கள், மெல்கிசேதேக் முறைமை, லேவி முறைமை, ஆசாரியத்துவம் குறிச்சு அப்போஸ்தல் பவுல் எபிரேயர் 7 அதிகாரத்துல ஒரு ரொம்ப ஒரு டீப் டிஸ்கஷன் அவர் பண்றார். சோ அதெல்லாம் பொதுவா நாம மேலோட்டமா படிக்கும் பொழுது நமக்கு அங்க புரியுது இல்ல. ஆனா அந்த அதிகாரத்துல இந்த ரெண்டு ஆசாரியத்துவத்துக்கும் உள்ள வித்தியாசம், ஒன்றை காட்டிலும் இன்னொன்று எப்படி அது சிறந்த ஒரு ஆசாரியத்துவம் என்பது பத்தி பாயிண்ட்ஸ் எல்லாம் அங்க அவர் பேசுறார். அப்படி பேசும் போது மெல்கிசேதேக் பத்தி சொல்ற ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப ஆச்சரியம். எபிரேயர் 7:3
இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன்.
ஆமா, பாருங்க மெல்கிசேதேக் பத்தி சொல்லும் பொழுது இந்த வசனம் நமக்கு சில கேள்விகள் கொஞ்சம் ஆச்சரியம் நமக்கு அங்க ஏற்படுத்துற ஒரு வசனம். இவன் அதாவது மெல்கிசேதேக் தகப்பனும் தாயும் இல்லாதவன், வம்சவழி வம்சவழி வம்ச வரலாறு இல்லாதவன். சிலருக்கு என்ன மாதிரி ஒரு கேள்வி வந்ததுன்னா அது எப்படி பாசிபிள், அம்மா அப்பா இல்லாம மெல்கிசேதேக் அங்க எப்படி பிறந்திருக்க முடியும் அப்படி வந்து. அது வந்துட்டு அது வேணாம் ஆக்சுவலி அந்த அர்த்தத்துல சொல்றதுல கண்டிப்பா மெல்கிசேதேக் கூட யார் வயிற்றுல தான் பிறந்திருக்கணும், ஒரு தாயின் வயிற்றுல தான் பிறந்திருக்கணும் கண்டிப்பா. அப்ப அவருக்கு ஒரு தகப்பன் அங்க இருந்திருப்பார். பட் இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னா இங்க இந்த அதிகாரத்துல அவர் என்ன பேசிட்டு இருக்கார் அப்போஸ்தலர் பவுல், மெல்கிசேதேக் முறைமையின்படியான ஆசாரியத்துவத்தினுடைய அம்சங்கள் பத்தி பேசுறார். அந்த அம்சங்கள் யாருடைய வாழ்க்கையில இருக்குதுன்னா மெல்கிசேதேக் வாழ்க்கையில் இருக்கு. இந்த ஆசாரியத்துவத்தை பத்தி படிச்சு புரிஞ்சுக்கணும்னா மெல்கிசேதேக் நம்ம அங்க பாக்கணும். சோ அப்போ மெல்கிசேதேக்கினுடைய விஷயங்கள்ல அந்த முறைமையின் ஆசாரியத்துவத்தின் விஷயங்களை தேவன் வச்சிருக்கிறார். சோ அப்போ மெல்கிசேதேக் தாய் தந்தை வம்ச வரலாறு இல்லாதவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது அவசியம் இல்லை இருக்கு. ஆனா இருக்கிற அந்த விஷயங்களை தேவன் என்ன பண்ணல, வேதத்துல கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அது அவசியம் இல்ல. ஏன் அவசியம் இல்ல? அது அவசியம் இல்லாத ஒரு ஸ்தானத்தை யார் வகிச்சார்? மெல்கிசேதேக் வகிச்சார். மெல்கிசேதேக் வகிச்சார் எப்படி? ஆம், மெல்கிசேதேக் யார்னா தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த விசேஷமான ஆசாரியத்துவத்துல ஆசாரியனா இருந்த ஒருத்தர் தான் மெல்கிசேதேக். அந்த ஆசாரியத்துவத்துக்கே அவர் ஒரு அருமையான அடையாளமாக அங்க அமைச்சிருக்கும் பொழுது அப்ப அந்த ஆசாரியத்துவத்தினுடைய விசேஷங்கள் மெல்கிசேதேக் அங்க வச்சுட்டார். இன்னொன்னு என்னன்னா விஷயம் சகோதர சகோதரிகளே பாருங்க, இந்த ஆசாரியத்துவம் ஒரு முடிவில்லாத ஆசாரியத்துவம், இதுக்கு முடிவே இல்லாத ஒரு ஆசாரியத்துவம். ஆனா நம்ம சொன்ன இல்லைங்களா லேவி முறைமையின் பண்ண ஆசாரியத்துவம் என்ன ஆயிடுச்சு, கிபி 70ல முடிவுக்கு வந்துச்சு. ஆனா மெல்கிசேதேக் முறைமையின்படியான ஆசாரியத்துவம் ஒரு முடிவில்லாத ஆசாரியத்துவம். அந்த வகையில கூட இது அந்த லேவி ஆசாரியத்துவத்தை காட்டிலும் ரொம்ப உயர்ந்த ஒரு ஆசாரியத்துவம். அது மாத்திரம் இல்ல, இந்த ஆசாரியத்துவத்துல ஆசாரியன் இருக்கக்கூடியவர் சிங்காசனத்துல வீற்றிருப்பார், அவர் ராஜா, அதே சமயத்துல ஒரு ஆசாரியன். இதுவும் ரொம்ப விசேஷமான ஒரு அம்சம். ஆனா லேவி ஆசாரியத்துவத்துல அப்படி இல்ல, அவர் ஆசாரியன் மாத்திரம் தான். மெல்கிசேதேக் முறைமையின்படி வரவர் அவர் ராஜா, அதே சமயத்துல அவர் ஆசாரித்தோம். சோ இந்த மூன்று பாயிண்ட்ஸ் நம்ம சிம்பிளா நம்ம வச்சோம்னா இந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த லேவி முறைமையின்படியான ஆசாரித்துவத்தை காட்டிலும் மெல்கிசேதேக் முறைமையின்படியான ஆசாரித்துவம் உயர்ந்தது. அப்படித்தான் தேவன் அங்கு ஏற்படுத்தியிருந்தார். இந்த மெல்கிசேதேக் முறைமையின்படித்தான் நம்முடைய ரட்சகர், நம்முடைய தலை கர்த்தர் இயேசு ஆசாரியன். பாருங்க கர்த்தர் இயேசு பிரதான ஆசாரியன் ஏற்றுக்கொள்ளுகிறோம் பாருங்க. ஆனா அவர் எந்த கோத்திரம் பாத்தீங்களா, ஒரு ஆசாரியனா எந்த கோத்திரத்தில் வரணும், எப்படி லேவி கோத்திரத்தில் வந்துட்டு அவர் ஆசாரியனா இருக்கலாம், அந்த கேள்வி வந்துச்சுன்னா பதில் இதுதான். ஏன்னா இந்த வம்சாவளி தாய் தகப்பன்னு இதையெல்லாம் ஒரு தகுதியா வச்சுட்டு வரக்கூடிய ஆசாரியத்துவத்தில் யார் ஆசாரியன் கிடையாது, கர்த்தரே ஆசாரியன் கிடையாது. மாறாக தேவனே தேர்ந்தெடுத்து ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் வைச்சு முடிவில்லாத அந்த ஆசாரியத்துவத்துக்கு தான் யார் பிரதான ஆசாரியன், கர்த்தராகியோ இயேசு. அதனால்தான் அவர் ஒரு யூதா கோத்திரத்தை சேர்ந்தவராக இருந்தாலுமே அவர் வந்துட்டு அந்த பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். இந்த ஆசாரியத்துவத்துல தான் கர்த்தர் இயேசு வருவார் என்று வசனங்கள் அங்க சொல்லியிருக்குது. வசனம் வாசிங்க சங்கீதம் 110 4வது வசனம்.
நீ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார்.
பாருங்க சோ கர்த்தர் இயேசு பற்றின அந்த தீர்க்க தரிசனத்துல இந்த விஷயம் நமக்கு அங்க விளங்கு. சோ அவர் மெல்கிசேதேக் முறைமையின்படி எப்படி இருப்பார், ஆசாரியனா இருந்து என்ன சொல்றார் வசனத்துல, என்றென்றைக்கும். ஏன்னா அந்த ஆசாரியத்துவத்துக்கு என்ன இல்லவே இல்ல, முடிவு அங்க இல்லவே இல்லை. என்றென்றைக்கும் அவர் பிரதான ஆசாரியனா இருப்பார். 1000 வருட அரசாட்சியில அந்த ஆசாரியத்துவம் அங்க செயல்படும். கர்த்தர் இயேசு சிங்காசனத்துல ராஜா, அவரே வந்துட்டு ஆசாரியன். அப்ப ஜனங்களை ஆளுகை செய்வார், ஜனங்களை போதிச்சு அங்க நடத்துவார். சோ இந்த ஸ்தானத்துல தான் கர்த்தர் இயேசு அங்க வருவார் என்று அங்க சொல்லிருக்கு. சோ பாருங்க சகோதர சகோதரிகளே, சோ மெல்கிசேதேக் முதல்ல, அதுக்கப்புறம் அந்த ஆசரித்துவத்தில் யார் வராரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்க வரும் பொழுது இப்போ அவங்களுக்கு மாத்திரம் அது சொந்தம் இல்லை, இது வேற யாருக்கும் சொந்தம். கரெக்ட், இதே ஆசாரியத்துவத்துல தான் யார் கூட ஆசாரியர்களா இருக்க போறாங்க. இப்ப நாம கூட எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், ராஜாக்களும் ஆசாரிகளும். நாம் லேவி கோத்திரமா? நம்ம எந்த கோத்திரம்னா ரொம்ப பரிதாபமான கோத்திரம் சரிங்களா. நம்ம எல்லாம் லேவியர்களும் கிடையாது, யூதர்களும் கிடையாது. பட் தேவன் அழைச்சிருக்கிறார் ராஜாக்கள் ஆசாரியர்கள். எந்த ரீதி இல்ல, எந்த நிபந்தனை இல்ல, இது தேவனே ஏற்படுத்தின ஆசாரியத்துவம். எவ்வளவு அருமைப்பா. சோ அந்த மெல்கிசேதேக் முறைமையின்படியான ஆசாரியத்துவம், அது தேவன் ஏற்படுத்துற ஆசாரியத்துவம். அவருக்கு மாத்திரம்தான் அதிகாரம் இருக்கு, அந்த அதிகாரத்துக்கு இடையில யாரும் வர முடியாது. அந்த ஆசாரியத்துவத்துல கர்த்தர் இயேசு முதல் அவருடைய சரீரமாகிய சபை கூட அதே ஆசாரியத்துவத்துக்குள்ளாங்க வராங்க. பாருங்க, இந்த ஆசாரியத்துவத்துக்கு அடையாளமா தான் அங்க மெல்கிசேதேக் இதை பயன்படுத்துறார். அப்பம் திராட்சரசம். இப்ப அப்பம் திராட்சரசத்துக்கு விசேஷம் இருக்குங்களா இல்லையா? ரொம்ப விசேஷம், ரொம்ப ரொம்ப விசேஷம். இது இந்த அப்பம் திராட்சரசம் அந்த மெல்கிசேதேக் முறைமையின்படியான ஆசாரியத்துக்கு அடையாளமா இருக்கும் பொழுது பாருங்க, அதுல ஆசாரியன வரப்போகிற கர்த்தர் இயேசுனுடைய சரீரத்தையும் ஜீவனையும் அடையாளப்படுத்துவதற்கும் அது அங்க வருவது நியாயம். அதே ஆசாரியத்துவத்தில் பங்கு பெற போற கர்த்தர் இயேசுவின் சரீரமாகிய சபை அவருடைய மரணத்தை நினைவு கூறும் பொழுது இதே அடையாளங்களை பயன்படுத்துவது நியாயம். அதுல எந்த ஒரு முரண்பாடுமே அங்க இல்ல. இது ஒரு இசைவான ஒரு காரியம். சோ அது இது ஒரு முதல் காரணம். சோ மெல்கிசேதேக் முறைமையின்படியான ஆசாரியத்துவத்துக்கு இந்த அப்பமும் திராட்சரசமும் அடையாளமா பழைய ஏற்பாட்டில் மெல்கிசேதேக் பயன்படுத்துறது நமக்கு ஒரு விசேஷமான ஒரு காரியம். சோ அது நம்ம அங்க பாக்கிறோம். அது கர்த்தர் இயேசுவுக்கும் நமக்கும் தொடர்புடைய விஷயமா பழைய ஏற்பாட்டிலே அங்க இருந்திருக்கிறது நம்ம பாக்கிறோம். சோ இது ஒரு முதல் ஒரு காரணம், ஏன் அப்பம் திராட்சரசத்தை கர்த்தர் இயேசு சூஸ் பண்ணணும் அடையாளமா, இது ஒண்ணு ஒரு காரணம். இப்போ இரண்டாவது காரணம் நாம பார்க்கலாம். இது வந்து பழைய ஏற்பாட்டுல நாம அடுத்து இந்த அப்பம் திராட்சரசம் பார்க்கக்கூடிய ஒரு வசன பகுதியில இருக்கு. அதுவும் எங்கன்னா ஆதியாகமத்திலேயே தான் இருக்கு. இது இரண்டாவது சம்பவம், அப்பமும் திராட்சரசமும் நாம பார்க்கிற சம்பவம். ஆனா என்ன சொல்லணும்னா, இங்க இந்த வசன பகுதியில அப்பமும் இருக்கு திராட்சரசமும் இருக்கு, ஆனா நேரடியா இல்ல, மறைமுகமா இருக்கு. அது எப்படி மறைமுகமா? அப்பத்தோடு சம்பந்தப்பட்டவர் இருக்கிறார், திராட்சரசத்தோட சம்பந்தப்பட்டவர் இருக்கிறாங்க. சோ அவர்கள் மூலமா இந்த அப்பமும் திராட்சரசமும் இந்த வசன பகுதியில் இருக்குதோ ஒழிய நேரடியா என்ன இல்ல, அப்பம் இல்ல திராட்சரசம் இல்ல, ஒரு நிழல்ல தான் இருக்கு. சோ அந்த நிழல் நம்ம வாசிக்கிறது என்ன நிழல்னா, இது எகிப்துல யோசேப்பு இருந்த போது அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன சம்பவம். சோ எகிப்துல பார்வன் அவரை சிறையில போட்டுடுறார். யோசேப்பு சிறையில இருக்கும் பொழுது அங்க சிறையினுடைய வாடன் மாதிரி அந்த ஸ்தானத்தில் அங்க யோசேப்பு இருக்கும் போது அதே சிறையில யார் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க பார்க்கிறோம், ஒரு ரெண்டு பேர் அடைக்கப்பட்டிருக்காங்க. யார் யார் அவங்க? பானபாத்திரக்காரன் சுயம்பான். சோ அப்போ இந்த சம்பவம் எங்க வாசிக்கிறோம்? ஆதியாகமம் 40 அதிகாரம் 2 வசனம் 3 வசனம்.
பார்வோன் தன் பானபாத்திரக்காரனின் தலைவனும் சுயம் பானங்களின் தலைவனும் ஆகிய இவ்விரண்டு பிரதானிகள் மேலும் கடும் கோபம் கொண்டு அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலைகளை காவல் பண்ணிவிட்டான்.
ஆமா, சோ அங்க பானபாத்திரக்காரன் அப்புறம் சுயம்பாகி. சோ யார் இவங்க ரெண்டு பேர் பாருங்க, இல்ல செந்தமிழ் வார்த்தை அதனால நமக்கு அதனுடைய அர்த்தம் புரியல. ஒருத்தர் சுயம்பாகி, இங்க எங்கே சுயம்பாகி இருக்கிறாங்களா? நம்ம ஊர்ல சுயம்பாகி எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியல, ஆனா இருக்கிறாங்க. ஆனா நமக்கு மீனிங் தெரியுது இல்ல, சுயம்பாகினா என்ன டிபார்ட்மெண்ட், அவர் என்ன வேலை செய்யறாங்க நமக்கு தெரியுது இல்ல. ஆனா இன்னொன்னு இருக்குது, என்னது? பான பாத்திரக்காரன் அப்படின்னா பானம் செய்யக்கூடிய பாத்திரத்தை உடையவர், அந்த அந்த டிபார்ட்மெண்ட்க்கு சீஃப் அவர் தான் பான பாத்திரக்காரன். இன்னொருத்தர் சுயம்பாகி. சுயம்பாகி இங்கிலீஷ்ல சொன்னோம்னா பேக்கர். யார் பேக்கர்? ஒன் ஹூ பேக்ஸ். அப்படின்னா பேக்கர், பேக்கரி, பேக்கிங், சிம்பிள். அதாவது பேக்கர்னா அப்பம் தயாரிக்கிறவர், செய்யறவர், அப்பம் தயாரிக்கிறவர். ஆனா இன்னைக்கு பேக்கரின்னு சொன்னா அப்பமே வருது இல்ல, என்னதான் வருது? நல்லா நிறைய கேக்ஸ் வரும், வேற ஏதாவது ஐட்டம்ஸ் எல்லாம் வரும். ஆனா பொதுவா பழைய ஏற்பாடுல சொல்லும்போது அந்த அந்த பேக்கர் அப்படி சொல்லணும், சுயம்பாகி அவங்க என்னதான் செய்வாங்க, என்ன உருவாக்க என்ன ஏற்பாடு செய்யறவங்க, அப்பம் தயாரிக்கிறவர்கள். சோ அந்த ஒரு பாருங்க, ஒரு ராஜா கேட்டா அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கும், அந்த டிபார்ட்மெண்ட்க்கு கெடுத்தா யாரு, இந்த சுயம்பாகி. சோ சுயம்பாகி அப்பம் செய்யறவர். அதே சமயத்துல பான பாத்திரக்காரன் யாருன்னா இங்கிலீஷ்ல தி கப் பேரர். எந்த பானம், திராட்சை ரசம். ராஜாக்கள் என்னதான் குடிப்பாங்க, என்னதான் பருகுவாங்க, கரெக்ட், திராட்சை ரசம். சோ அந்த ராஜாவுக்கு திராட்சை ரசம் ஏற்படுத்தி பகிர்ந்தளிக்க கூடிய அந்த ஒரு துறைக்கு சீஃப் யார்னா இந்த பான பாத்திரக்காரர். சோ இங்க யார் யார் இருக்கிறாங்கன்னா, சுயம்பாகி இருக்கிறாரு, பான பாத்திரக்காரன் இருக்கிறாரு. ஆனா அந்த சுயம்பாகி வந்து எது கடையாளமா இருக்கிறாரு, அப்பம். அப்பம் ஏன்னா அவர் என்னதான் தயாரிக்கிறார், அப்பம் தயாரிக்கிறார். இந்த பான பாத்திரக்காரன் யார் கடையாளமா இருக்கிறாரு, திராட்சை ரசம். ஏன்னா திராட்சை ரசம் அவர் அங்கே தயாரிக்கிறவராக அங்க இருக்கிறார். சோ இந்த ஒரு சம்பவத்துல அப்பமும் திராட்சை ரசமும் மறைமுகமா தான் இருக்கு, நேரடியா இல்ல, ஆனா இருக்கு. அதுதான் அங்க சுயம்பாகி அப்பம், அதே சமயத்துல பான பாத்திரக்காரன் திராட்சை ரசம். சோ இங்க இந்த சம்பவம் நம்ம பார்க்கும் பொழுது சில அருமையான இணை பேரலல்ஸ் நம்ம பார்க்கிறோம். பேரலல்ஸ் இணை நம்ம சொல்லும் பொழுது நிழல் பொருள் அங்க இருக்கு. பாருங்க யோசேப்பினுடைய அந்த ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை அப்படித்தான் நாம் சொல்லணும், உண்மையிலேயே உன்னதமான ஒரு வாழ்க்கை. யாருடைய வாழ்க்கைக்கே ஒரு அருமையான நிழல், கர்த்தராகியா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அருமையான நிழல். வேற எந்த கேரக்டர்ஸ் கிட்டே இவ்வளவு பியூரிட்டி நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்க்க முடியாது. யோசேப்பு கேரக்டர்ல பார்க்கலாம், ஒரு மிஸ்டேக் இருக்கா, ஒரு மிஸ்டேக் இருக்கா, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பியூரிட்டி, ரொம்ப அசாதாரணமான ஒரு ஒரு பரிசுத்தம் அவருடைய வாழ்க்கையில நம்ம அங்க பார்க்கலாம். அந்த கேரக்டர் கேரக்டர்ஸ் நம்ம பார்க்கலாம், அந்த குணாதிசயங்கள், யோசேப்பினுடைய குணாதிசயங்கள் நம்ம பார்க்கணும், ரொம்ப ஆச்சரியம். பழைய ஏற்பாட்டுல ரெண்ட கேரக்டருக்கு அவ்வளவு விசேஷம் பார்க்க முடியாது, ஒரு மைனஸ் பாயிண்ட் கூட சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் யோசேப்பு. யாருக்கு அடையாளமா இருக்கிறார், கர்த்தராகியா இயேசுக்கு அடையாளமா இருக்கார். சோ இந்த விஷயத்திலே கூட இங்க யோசேப்பினுடைய அந்த சூழ்நிலைகள் கர்த்தர் இயேசுனுடைய வாழ்க்கைய நிழலாக காண்பிக்கிற ஒரு சூழ்நிலைகளா பாருங்க. இங்க யோசேப்பு ஜெயில இருக்கிறார், அவருக்கு முன்னால சுயம்பாகி பான பாத்திரக்காரர். இந்த ரெண்டு பேருக்கும் நைட் ஆயிடுச்சு, கனவு வந்துருச்சு. சோ ரெண்டு பேரும் கனவுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்கிட்ட தான் போறாங்க, யோசேப் கிட்ட போறாங்க. சோ யோசேப்பு ரெண்டு பேருடைய கனவுக்கும் அர்த்தம் சொல்றார். அர்த்தம் சொல்லும் போது முதல்ல பான பாத்திரக்காரனுடைய கனவுக்கு அர்த்தம் சொல்றார். 13-14 வசனத்துல வாசிங்க.
மூன்று நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். உன்னை அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பார்.
பாருங்க, இது ஒரு சந்தோஷமான செய்தி. யாருக்கு, பான பாத்திரக்காரன். ஏன்னா அவர் கண்ட கனவுக்கு அங்க சொல்லப்பட்ட அர்த்தம் சந்தோஷமான செய்தி. நீ பழையபடிக்கு உன்னுடைய ஸ்தானத்துக்கு என்ன ஆயிடுவாய், உயர்த்தா பட்டுடுவாய். நீ எப்பொழுதும் போல பார்வோனுக்கு என்ன பண்ணுவ, திராட்சரசம் அங்க பகிர்ந்து கொடுக்க போற. எப்போ, 3 நாளைக்கு பின்னால், இன்னும் 3 நாள் கழிச்சு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பழைய நிலைமைக்கு நீங்க போயிடுவீங்க. அப்படின்னா உங்களுடைய தண்டனை எல்லாம் முடிஞ்சு போயிட்டு நீங்க உங்களுடைய பழைய ஸ்தானத்துல இருந்து ராஜாவுக்கு நீங்க ஊழியம் செய்வீங்க, சந்தோஷமான விஷயம். ஆனா சுயம்பாகிக்கு வந்த கனவு, அந்த கனவுக்கு யோசேப் சொன்ன அர்த்தம் கொஞ்சம் கசப்பான செய்தி. வசனம் வாசிக்கலாம், 19-20 வசனம்.
இன்னும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவார், அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும்.
பாருங்க, இது கண்டிப்பா ஒரு துக்க செய்தி தான், கசப்பான நியூஸ் தான். நீங்க கண்ட கனவுக்கு என்ன அர்த்தம்னா, 3 நாளுக்கு அப்புறம் நீங்க என்ன ஆயிடுவீங்க, அந்த பார்வோன் உங்களை கொலை செஞ்சு உங்களை மரத்துல என்ன பண்ணிடுவார், தூக்கி போட்டுடுவார், உங்க மாம்சத்தை பறவைகள் அங்க பட்சிக்கும். இது இது பேட் நியூஸ். சோ அங்க பான பாத்திரக்காரனுக்கு சந்தோஷ செய்தி, ஆனா இங்க சுயம்பாகிக்கு ஒரு சோகமான செய்தி. ரொம்ப சிம்பிள், இதுதான் அந்த சம்பவம். பாருங்க, இந்த சம்பவம் நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. யோசே சுயம்பாகி பானபாத்திரக்காரன் ரெண்டு பேருக்கும் இணையிலிருந்து 3 நாளுக்கு பின்னாடி ஒரு நியாய தீர்ப்பு அங்க வரப்போகுது. அதுல சுயம்பாகி மரத்தில் கொல்லப்பட்டு மரத்திலேயே தூக்கி போடப்பட்டுடுவார். ஆனா இங்க பானபாத்திரக்காரன் பழையபடிக்கு தன் ஸ்தானத்துக்கே அவர் தொடர்ந்து அங்க செயல்படுவார். சின்ன ஒரு நிழல், ஒரு அருமையான ஒரு அந்த நிஜம் அங்க இருக்கிறது பாக்குறோம். பாஸ் ஓவர் அப்படியே போங்க, கடைசி ராபோஜனத்துக்கு போன கர்த்தர் இயேசு உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கு முன்னால அப்பம் திராட்சரசம். அது மாத்திரம் இல்ல, அந்த நாள்ல இருந்து ஒரு மூன்று நாள் கழித்து கர்த்தர் இயேசு மேல ஒரு நியாய தீர்ப்பு அங்க வரப்போது, அவருடைய ரிசரக்ஷன்ல உயிர்த்தெழுதல். ஏன்னா கர்த்தர் இயேசுடைய உயிர்த்தெழுதல் என்னன்னா தேவன் அவருக்கு கொடுத்த நியாய தீர்ப்பு. சோ யோசேப் விஷயத்துல அங்க அந்த நிலையில ஒரு மூன்று நாள் கழிச்சு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு. யாருக்குங்கிறது இங்க மேட்டர் இல்ல, அது பார்க்க வேண்டாம் யாருக்குன்னு பார்க்க வேணாம். பட் ஒரு மூணு நாளுக்கு பின்னாடி அங்க ஒரு நியாய தீர்ப்பு. அதே போல கர்த்தர் இயேசு விஷயத்துல வரும்போது அவர் அந்த ராபோஜனம் புசிச்சுட்டு இருக்கிற டைம்ல இருந்து ஒரு மூணு நாள் கழிச்சு அவருக்கு என்ன போகுது, ஒரு நியாய தீர்ப்பு அங்க வரப்போது அவருடைய உயிர்த்தெழுதல். நிழல்ல வந்தோம்னா அங்க பான பாத்திரக்காரன் என்ன ஆயிடுவார், மரத்திலேயே தூக்கப்பட்டுடுவார். இங்க வரும்பொழுது கர்த்தர் இயேசு கூட என்ன ஆகிறார் பாக்குறோம், மரத்திலேயே அங்க தூக்கப்படுறார், சிலுவையில அங்க தூக்கப்படுறது பாக்கிறோம். ஒரு சில விஷயங்கள்ல அந்த நிழல் அங்க இருக்கு, ரொம்ப எக்ஸாக்டா பொருந்தாட்டி கூட அந்த சில விஷயங்கள்ல அந்த இணை அங்க இருக்கிறது அங்க பாக்கிறோம். சோ சுயம்பாகி பான பாத்திரக்காரன் யோசேப், கர்த்தர் இயேசு அப்பம் திராட்சரசம், சரிங்களா. மூன்று நாள் கழிச்சு அவங்களுக்கு நியாய தீர்ப்பு, மூன்று நாள் கழிச்சு கர்த்தர் இயேசுக்கு நியாய தீர்ப்பு. அதுல சுயம்பாகி மரத்துல தூக்கப்படுவார், கர்த்தர் இயேசு சிலுவையில அங்க தூக்கப்படுவார். அது மாத்திரம் இல்ல பாருங்க, இதுல இன்னொரு அருமையான ஒரு நிழல் என்னன்னா, அந்த ரெண்டு பேர்ல யார்தான் மறிக்கணும், யார்தான் மறிப்பாங்க, சுயம்பாகி தான் மறிப்பாரு, யார் மறிக்கிறது இல்ல பானப்பா. பாருங்க அப்படியே கர்த்தர் இயேசு நிழல கொண்டு வாங்க, அப்பம் இருக்கு திராட்சரசம் இருக்கு, எதுதான் பிக்கணும், அப்பம். சோ அப்பம் யாருக்கே அடையாளமா இருக்காங்க, சுயம்பாகி. சோ சுயம்பாகி சாவும், அவர் தான் மறிக்கணும், அப்பம் தான் ஆகணும் பிட்கப்படணும். அது மாத்திரம் இல்ல அந்த பான பாத்திரம் அப்படியே தொடர்ந்து என்ன பண்ணுவார், ஆமா பழைய நிலைமையிலேயே அவர் செயல்படுவார். திராட்சரசம் பத்தி சொல்லும் போது கர்த்தர் இயேசு என்ன சொல்றார், நான் இதை மறுபடியும் நவமானதான் என்ன பண்ணுவேன், தேவனுடைய ராஜ்யத்துல ஐ வில் கண்டினியூ, அதான் சொல்றார். நான் மறுபடியும் அதை என்ன பண்ணுவேன், தொடர்ந்து நான் அங்க பானம் செய்வேன். சோ ஒரு சின்ன நிழல், அருமையான சில இணைகள் அங்க இருக்கிறது பாக்குறோம். சோ ஏன்னா நம்ம இங்க இதை எடுத்து வைக்கிற இந்த சம்பவம், நிழல்ல அந்த அப்பம் திராட்சரசம் இருக்கு. அந்த நிழல்ல பார்க்கும் பொழுது கர்த்தர் இயேசுவினுடைய அந்த கடைசி நிமிடங்கள் அங்க நிழலாக அங்க சொல்லப்பட்டது. கண்டிப்பா இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் மறுபடியும் கர்த்தர் இயேசு தன் மாம்சத்துக்கும் தன்னுடைய ஜீவனுக்கும் அடையாளமா எடுத்ததுல ஆச்சரியம் இல்ல, ஏன்னா அது பழைய ஏற்பாட்டிலையும் இதே காரியங்கள் அங்க குறிச்சிட்டு இருக்கிறது நாம அங்க பாக்குறோம். சோ இது ரெண்டாவது ஒரு ஒரு காரணம் நாம அங்க சொல்லலாம். மூன்றாவது காரணம், இந்த இரண்டு அடையாளங்களை கர்த்தர் இயேசு தேர்ந்தெடுப்பதற்கு நாம் எங்க பாக்கிறோம்னா, பழைய பாட்டுல நீதிமொழிகள் புஸ்தகத்துல நாம பாக்கிறோம். நீதிமொழிகள் புஸ்தகத்துல 8 அதிகாரம் ஞானம் பற்றி பேசப்பட்டிருக்கிற ஒரு வசன பகுதி. ஆனா நமக்கு தெரியும் 22-23 வசனங்களின் மூலம் அந்த ஞானம் யாருக்கே அடையாளமா இருக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வசன வாசிங்க 22-23.
பூர்வம் முதல் எண்ணி தமது வழியை ஆதியாக கொண்டிருந்தார், பூமி உண்டாக முன்னும் ஆதி முதற் கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன்.
ஆமா, சோ இது கர்த்தர் இயேசுவே தான், அவரை தவிர வேற யாரும் இல்ல. சோ அப்போ 8 அதிகாரத்துல ஞானம் பற்றி பேசப்பட்டிருக்கு, அந்த ஞானம் நம்முடைய ரட்சகர்த்தா வேறு யாரும் அல்ல. சோ இப்ப 9 அதிகாரம் நம்ம போகும் பொழுது அந்த ஞானம் சிலரை பார்த்து அழைக்கிறது நாம அங்க பாக்கிறோம். அந்த ஞானம் சிலருக்கு இன்விடேஷன் கொடுக்கறாங்க, அந்த அழைப்பு எதுக்குன்னா அப்பம் திராட்சரசம் பருகுவதற்கு. வசனம் வாசிச்சீங்கன்னா நீதிமொழிகள் 9:4-6 வாசி.
புத்தி ஏனை நோக்கி எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன், நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வாத்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள், பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள்.
அதாவது அங்க புத்தியினனை பார்த்து எவன் பேதையோ அவன் என்னிடத்தில் வரக்கடவன், வந்து என்ன பண்ணட்டும், அப்பம் திராட்சரசம் அங்க அதை புசிக்கட்டும் சொல்றான். சோ இது ரொம்ப சிம்பிள், அந்த ஞானம் ஒரு அழைப்பு விடுவிக்குது, எதுக்குன்னா யாருக்குன்னா பேதைகளுக்கு, எதுக்குன்னா அப்பத்தையும் திராட்சரசத்தையும் புசிப்பதற்கு. பாருங்க ஞானம் யாருக்கு அடையாளம், கர்த்தராகிய இயேசுக்கு அடையாளம், புரியுதுங்களா. பாருங்க இந்த இவர் யாருக்கு அழைப்பு கொடுக்கிறாருன்னா பேதைகள், ஆனா அது ஆக்சுவலா அது பேதைகள் வரக்கூடாது. ஏன்னா அங்க பயன்படுத்தப்பட்ட எபிரேய வார்த்தைக்கான அர்த்தம் எந்த மாதிரி வருதுன்னா ஆவியில எளிமை உள்ளவர்கள். ஏன்னா அந்த வசன வாசிக்கணும் இல்லைங்களா, மத்தையும் அஞ்சாம் அதிகாரம் மூணாம் வசனம் எடுங்க. அந்த ஆவியில எளிமை உள்ளவர்களுக்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் அந்த இப்ரே வார்த்தையினுடைய அர்த்தத்துக்கு இணையான அர்த்தம். அப்போ அந்த பேதைக்கு பதிலா என்னதான் போட்டிருக்கணும், ஆவியில எளிமை உள்ளவர்கள். அப்படி போட்டு இப்ப வசனம் வாசிச்சோம்னா எப்படி வருது, ஆவியில் எவன் எவன் ஆவியில எளிமை உள்ளவனோ அவன் என்னிடத்தில் வரக்கடவன். எதுக்கு, என்னிடத்தில் வந்து அப்பம் திராட்சரசம் புசிக்க கடவன். ஆனா அடுத்து வர வசனத்துல பேதை இருக்கு பாருங்க, அது கரெக்ட் தான், அது நீங்க தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. என்ன சொல்ற அடுத்து என்ன வசனம், பேதமையை விட்டு. அப்போ இதை வந்துட்டு இங்க வந்து சப்ஸ்டிட் பண்ணாதீங்க, ஆவியில் எளிமையை விட்டு விலகுங்கள் வர மாதிரி வரும், அப்படி பண்ணக்கூடாது இல்லீங்களா. இங்க அது நல்ல டிரான்ஸ்லேஷன் தான், அது எந்த மாற்றமும் இல்ல. சோ டிரான்ஸ்லேஷன் ஒரு இடத்துல தான் அங்க போடணும். சோ அப்போ ரொம்ப சிம்பிள், அந்த வசன பகுதியை ஆழமா நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் இயேசு ஆவியில் எளிமை உள்ளவர்களுக்கு ஒரு வாய்ப்பு அவர் கொடுக்கிறார். எதுக்குன்னா, தன்னிடத்தில் வந்து அப்பம் திராட்சரசம் அங்க புசிப்பதற்கு. சோ இது பழைய ஏற்பாட்டில் பாக்கிறோம், புதிய ஏற்பாட்டில் கூட கர்த்தர் இயேசு கொடுக்கிறார் அதே மாதிரியான ஒரு அழைப்பு, அதே மாதிரியான குணலட்சியங்கள் உள்ளவங்களுக்கு. அது எங்க இருக்குன்னா, மத்தையுள்ள 20 அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அதாவது செபேதேயுனுடைய மனைவி தன்னுடைய 2 குமாரர்களுக்கு கர்த்தர் இயேசு கிட்ட வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க, நீங்க ராஜ்யத்துல வரும்போது ஒருத்தர் வலது பக்கம் ஒருத்தர் இடது பக்கம் இருக்கிறதுக்கு நீங்க அருள் செய்யணும் சொல்லும் போது கர்த்தர் இயேசு அவங்களுக்கு மறுமொழியா சொல்ற அந்த வசனங்கள் வாசிங்க. அது ஒரு அழைப்பு, ஒரு வகுப்பா இருக்கு, ஒரு மாபெரும் ஸ்லாக்கியத்தில் வசன வாசிங்க. மத்தேயு 20:22-23.
உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரசத்திலும் என் இடது பாரசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருள்வது என் காரியமில்லை.
பாருங்க, இங்க கருப்பொருள் ரொம்ப டிஃபரெண்ட், சப்ஜெக்டுக்கு சம்பந்தம் இல்லாத கருப்பொருள். கருப்பொருள் எதை பத்தினா, பிதாவும் அதாவது கர்த்தர் இயேசுக்கு வலது பாரசத்துல இடது பாரசத்துல யாரு வீச்சிருப்பாங்க, அது அப்படி இருக்கட்டும். ஆனா அந்த விஷயம் பத்தி பேசும்போது என்ன சொல்றாருனா, தன் சீஷர்களுக்கு, நீங்கள் என் பாத்திரத்துல குடிப்பீங்க, அப்புறம் என்னுடைய ஞானஸ்தானத்துல பங்கடைவீங்க. அது வேற மாதிரி நம்ம வெளி ஃப்ரீயா நம்ம சொல்லிட்டா, கொஞ்சம் எளிமைப்படுத்தி பேசினா, நீங்க என்னுடைய பாத்திரத்துல வந்து குடிக்கணும், நீங்கள் என்னுடைய ஞானஸ்தானத்துக்குள்ள என்ன பண்ணணும், அங்க பங்கு பெறணும். ஒரு அழைப்பு அவருடைய சீஷர்களுக்கு அவர் கொடுக்கிறார். சோ அங்க 9 அதிகாரத்துல அந்த ஞானம் கொடுத்துட்ட அழைப்பு அப்படியே புதிய ஏற்பாட்டுல முக்கியமான தருணத்துல கர்த்தர் இயேசு தன் சீஷர்களுக்கு அங்க கொடுக்கறதுக்கு ஒப்பாரு. ஆனா அந்த அழைப்பு கூட எதுக்குன்னா, அந்த பாத்திரத்துல பாரம் பண்ண, அந்த ஞான ஸ்நானத்துல முழுகி அங்க எந்திருப்பது. சோ இதெல்லாம் நமக்கு தெரியும், அந்த பாத்திரத்துல பானம் பண்றதுனா என்ன, கர்த்தர் இயேசுக்கு இயேசுனுடைய ஞான ஸ்நானத்துக்குள்ளான ஞான ஸ்நானம் எடுக்கிறதுனா அங்க என்ன. சோ சகோதர சகோதரிகளே, ஒரு சின்ன ஒரு ஒரு கம்பாரிசன் தான் அங்க பார்க்கிறோம். சோ அந்த அந்த ஒரு பாக்கியம், அந்த ஸ்லாக்கியம் இங்க எப்படி சுவிசேஷத்துல கர்த்தர் இயேசுவின் சீஷர்களுக்கு அங்க தரப்பட்டிருக்கோ அதே விஷயம் தான் அங்க 9 அதிகாரத்திலே கூட அங்க சொல்லப்படுது. அந்த அழைப்பு கொடுக்கிறார் ஆவியில் எளிமையுள்ளவர்களுக்கு மாத்திரம் தான். ஆனா சுவிசேஷத்துல இந்த கேரக்டர் யார்தான் வெளிப்படுத்துறாங்க, சரியான கோணத்துல கர்த்தர் இயேசுனுடைய சரீரமாகிய சபை, மறுபடியும் அங்க அங்க தொடர்பு இருக்குது பாக்குறோம். சோ அப்போ இந்த 3 காரணங்கள் நாம் சிந்திப்பதற்கு ரொம்ப உகந்ததாக அங்க இருக்கு. சோ கர்த்தர் இயேசு அந்த தன்னுடைய மாம்சத்தையும் தன்னுடைய ஜீவனையும் குறிப்பிடுவதற்கு அடையாளமாக தேர்ந்தெடுக்கும் பொழுது அப்பம் தான் எடுத்தார், திராட்சரசம் தேர்த்தார். ஏன்னா இதே அப்பம் திராட்சரசம் கர்த்தர் இயேசுக்கும் சபைக்குமான அநேக விஷயங்கள்ல தொடர்புடைய அடையாளங்களா பழைய ஏற்பாட்டிலையும் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. முதல் காரணம், ரெண்டு பேருமே பங்கடைய போகிற, அதாவது கர்த்தர் இயேசுவும் அவருடைய சரீரமும் பங்கடைய போகிற அந்த ராஜரீக ஆசாரியத்துவத்துக்கு, ஆசாரியத்துவம் என்னது, மெல்கிசேதேக் முறைமையின்படியான ஆசாரியத்துவத்தை இந்த அப்பமும் திராட்சரசமும் அடையாளமாக பழைய ஏற்பாட்டில் காண்பிக்குது. அதே ஆசாரியத்துவத்தில் தான் கர்த்தர் இயேசு ராஜா ஆசாரியன், அவருடைய சரீரமாகிய சபை ராஜாக்கள் ஆசாரியர்கள், கண்டிப்பா அதை பயன்படுத்துவது அவசியம். அதே போல அந்த கர்த்தர் இயேசுனுடைய இறுதி கட்ட அனுபவங்கள், அது யோசேப்பினுடைய வாழ்க்கையில அந்த சுயம்பாகி மற்றும் பான பாத்திரக்காரனுடைய விஷயத்துல அங்க அடங்கி இருக்கு. அதாவது அப்பம் திராட்சரசம் விஷயத்துல அங்க அடங்கி இருக்கு. அப்ப கண்டிப்பா தன்னுடைய மரணத்தை நினைவு கூறுவதற்கு தன் சீஷர்கள் பயன்படுத்தணும். இரண்டு அடையாளங்கள் பொழுது கத்திரேசுக்கு இந்த அடையாளங்களே ஞாபகத்துக்கு வருவது ஆச்சரியம் இல்ல. அதுக்கு அங்க தொடர்பு இருக்கு. அது மாத்திரம் இல்ல, கடைசியா நாம பார்க்கும் பொழுது அந்த மிகப்பெரிய ஒரு அழைப்பு, அவருடைய பாத்திரத்துல பானம் பண்ண, அவருடைய ஸ்நானத்துக்குள்ளாக முழுகி எழுவதற்கான அந்த ஒரு அழைப்பு இந்த சுவிசேஷத்துல சபைக்குதான் இருக்கு. இதே விஷயம் அங்க அப்பம் திராட்சரசம் விஷயத்துல அங்க நீதிமொழிகள் புஸ்தகத்துல அங்க இருக்குது பார்க்கிறோம். சோ அப்போ சகோதர சகோதரிகளே, இந்த காரணங்கள், இந்த அடையாளங்கள் கர்த்தர் இயேசு தேர்ந்தெடுப்பதற்கு அங்க அவசியமா இருந்தது நம்ம அங்க பார்ப்போம். ஆனா நம்ம சில சிந்தையோட நாம இந்த சப்ஜெக்ட் நம்ம அங்க முடிக்கலாம். வசனம் மறுபடியும் வாசிங்க, அந்த பிரசங்கி 9:7, 8:9, 9:10, 10:10.
நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சரசத்தை மனமகிழ்ச்சியுடன் கூடி தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெயும் குறையாததாய் இருப்பதாக.
ஆமா, சோ இந்த வார்த்தைகள் இப்ப நமக்கு பாருங்க, இது ஆக்சுவலா சாலமோன் இது பேசும் பொழுது இதை அவரு பஸ்காவன் நினைவுல வச்செல்லாம் பேசல, பஸ்காவன் நினைவுல வச்செல்லாம் அவர் பேசல. அவர் என்ன பேசுறாருன்னா, அந்த அதிகாரம் முழுக்க வாழ்க்கையினுடைய நிதர்சனம் பத்தி பேசுற, நிதர்சனம் தான் நிச்சயம் இல்லாத நிலைமை பத்தி பேசுற. மனிதனா பிறந்துட்டா கண்டிப்பா என்னதான் இருக்கு, நமக்கு மரணம் தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்ல அப்படின்னு அவர் நல்லா ஆலோசிச்சுட்டு பேசிட்டு கடைசியில ஒரு நல்ல பாயிண்ட் கொடுக்கிறாரு. அதனால எப்படி மறிக்கத்தான் போறோம், ஆனாலும் இப்ப நம்ம ஜீவன் பட்டுடுகிறோம், என்ன பண்ணலாம்? வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற அனுபவங்களுக்குள்ள நீங்க போய் அந்த அனுபவங்களை பெற்றுக்கொண்டு நீங்க உங்கள் கைக்கு அகப்பட்டத பலத்தோட நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கு அவர் வரும்பொழுது அதே அவர் எப்படி சொல்றாருன்னா, நீங்க போய் சந்தோஷத்தோட உங்களுடைய அப்பத்தை புசிச்சு உங்களுடைய ஆகாரத்தை மன்னிக்கணும் உங்களுடைய திராட்சரசத்தை நீங்க குடிங்க. உங்க கையில தேவன் என்ன என்னெல்லாம் கொடுத்துருக்கிறாரோ அதை முழு அதிகாரத்தோட முழு வீச்சை நீங்க செய்து அனுபவங்கள் பெற்றுக்கொள்ளுங்க, அவ்வளவுதான் சொல்றேன். அது மாத்திரம் இல்ல, இரண்டாவது வசனத்துல கொஞ்சம் முக்கியமானு சொல்றாரு, உங்கள் வஸ்திரம் எப்பொழுதும் வெண்மையாய் இருப்பதாக, உங்கள் தலையில கூட எப்பொழுதும் எண்ணெய் இருப்பதாக சொல்றாரு. பாருங்க, இது அவர் அந்த இடத்துல சொல்றாரு. ஆனா இன்னைக்கு நாம பாருங்க பொழுது இந்த ஒரு வசனம் நாம பாஸ்வேர்டுக்கு லிங்க் பண்ணி எடுக்கிறோம். ஆமா, அது உண்மைதான். நாம் சந்தோஷமா போய் நம்முடைய அப்பத்தை புசிக்க வேண்டும். நாம மன மகிழ்ச்சியோட போய் அந்த திராட்சரசத்தை குடிக்க வேண்டும். ஏன்னா இந்த ஸ்லாக்கியமே இந்த சுவிசேஷ யுகத்துக்கு மாத்திரம் தான், அது கூட இன்னும் சொற்ப காலங்கள்ல நிறைவுக்கு அங்க வரப்போகும். தேவன் இந்த சுவிசேஷ யுகத்துல எவ்வளவு பெரிய கிருபை கர்த்தர் இயேசுவின் பின்பற்றுகிறவங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கும் போது, தேவன் கர்த்தர் இயேசுவினுடைய பலிய அங்கீகரிச்சு அவரை உயர்த்தினார் நியாயம். என கர்த்தர் இயேசுவின் பலி அப்பேற்பட்ட பூரணம் பரிசுத்தமான பலி, அதில் அங்கீகரிப்பதில் எந்த தப்பும் இல்லை. அதற்கே உரிய மகிமையில கர்த்தர் இயேசுவை உயர்த்துவது நியாயம் தான். ஆனா என்ன ஆச்சரியம்னா, இதே சுவிசேஷத்துல எந்த ஒரு விதத்திலும் தகுதி இல்லாத இந்த மனு குலத்திலிருந்து நம்முடைய பலிகள் கூட ஏறெடுக்கணும், அந்த பலிகள் கூட கர்த்தர் இயேசுவினுடைய பலிகளோடு தேவன் என்ன பண்றார், சேர்த்து கணக்கிட்டு நம்மளை கூட அவருடைய மகிமைக்கு அங்க உயர்த்துறாருனா, இது ரொம்ப வித்தியாசம், ரொம்ப ரொம்ப வித்தியாசம். இது எப்படி சாத்தியம்னா, தேவனுடைய அன்பு இரக்கம் கிருபை கர்த்தர் இயேசுவினுடைய சீஷர்கள் மேல், அவ்வளவுதான். இதுல நமக்கு வந்துட்டு கிரெடிட் சொல்வதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் நம்முடைய முழுமையை நம்ம தந்தாலும் கூட அதுதான் நம்மளுடைய அட்ரஸ், அவ்வளவுதான் சொல்ல முடியும். நம்ம கிட்ட ஒன்னு நம்ம நம்மை புகழ்ந்து பேசுறதுக்கோ நம்ம மேன்மை பாராட்டுவதற்கோ பெருமையா நினைப்பதற்கோ ஒண்ணுமே இல்லை இந்த பூமியில. ஆனா கூட இப்படிப்பட்ட ஜனங்களுடைய பலி கர்த்தர் இயேசுவினுடைய அந்த பலியோடு அங்க தேவன் அங்கீகரிக்கிறார்னா, அந்த வாய்ப்பு இப்பதான் நம் கைகளில் இருக்கு. அந்த வாய்ப்புல நாம் ஜீவிப்பதும், அந்த ஜீவியத்தை அந்த வருடத்துக்கு ஒருமுறை அந்த அடையாளங்களை நிறைவேற்றுவதும் நமக்கு ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியம் வரும் பொழுதுதான் சொல்றார், சந்தோஷமா போய் அந்த அப்பத்துல அப்பத்தை புசிக்கணும், மன மகிழ்ச்சியோடு நாம் போய் அங்க அந்த திராட்சரசம் குடிக்கணும். ஏன்னா இவைகள் அங்கீகரிக்கப்படுவதற்கு இதுவே உகந்த காலமா இருக்கு. வசன வாசிச்சோம் 2 கொரிந்தியர் 6:2.
அனுத்திரவ காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணையின் நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணியின் நாள்.
இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். வசனம் ஏதோ சொல்ற மாதிரி, இதுதான் அனுக்கிரக காலம், இதுதான் ரட்சணிய நாள்னா, இந்த காலம் தான் நம்முடைய பலிகள் தேவன் பரிசுத்தமாக எண்ணி கர்த்தர் இயேசுனுடைய பலிகளோட அங்கீகரிக்கக்கூடிய காலம். இந்த காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது செலுத்த முடியாது. இந்த காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு ஸ்லாக்கியம் சபைக்கு அங்க நீடிக்கப்படாது. அந்த காலம் இருக்கு, அந்த காலத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம், அதனுடைய உன்னதம் உணர்ந்திருக்கிறோம். தொடர்ந்து அதைய நாம அனுபவிக்கணும், அதாவது தொடர்ந்து அந்த ஒரு ஸ்லாக்கியங்களுக்குள்ள பிரவேசிக்கணும் மன மகிழ்ச்சியோடு. ஆனா அந்த எட்டாம் வசனம் கூட நமக்கு ரொம்ப முக்கியம். சோ இவ்விதமாக அப்பத்த சந்தோஷத்தோட திராட்சரசத்தை மன மகிழ்ச்சியோட புசிக்கிறவர்கள் அவங்க என்ன கூட செய்யணும்னா, அவங்களுடைய வஸ்திரம் எப்பொழுதும் வெள்ளையாக இருப்பதற்கு அங்க கவனம் செலுத்தணும். தங்கள் தலை எப்பொழுதும் என்னையால அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறதுக்கும் அவங்க கவனம் செலுத்தணும், ரொம்ப முக்கியம். சோ வஸ்திரம் நமக்கு நீதியின் வஸ்திரம், தேவன் கிருபையாய் தந்திருக்கிற அந்த நீதியின் வஸ்திரம், அது வெள்ளையாக இருக்கிறது நம்ம கவனம் செலுத்தணும். பாருங்க, வஸ்திரம் போட்டெடுக்கிறவர்னா அந்த போட்டெடுக்கிறவருக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கு. அந்த வஸ்திரத்தை பரிசுத்தமா பாதுகாக்கிற பொறுப்பு அவருக்கு தான் இருக்கு. சோ அணியிறது மாத்திரம் இல்ல, அதை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளும். பரிசுத்தமாக காத்துக்கொள்ளும்னா எப்படி, கரையே படாமையா? சான்ஸே இல்ல, கண்டிப்பா கரை படும். ஆனா அதுக்கு மேல எப்படி பரிசுத்தப்படுத்திக்கணும், பட்ட கரைகளை உடனுக்குடனே என்ன பண்ணணும், இதெல்லாம் நமக்கு நிறைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம அங்க பேசிடுக்கோம். சோ கரைகள் நம்முடைய மாம்சீக பலவீனங்கள், சில சமயங்கள் நம்முடைய மீறுதல்கள், சில சமயம் நம்முடைய அக்கிரமங்கள், அதன் மூலம் நாம் செய்யக்கூடிய பாவங்கள், அந்த நீதியின் வஸ்திரத்தின் மேல விழுந்துட்ட கரை சுருக்கம், இது தவிர்க்க முடியாது. மரண பரியந்தம், ஏன்னா மரண பரியந்தம் மாம்சத்தில் தான் இருக்க போறோம். இந்த மாம்சத்துக்கும் நம்ம சிந்தைக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா என்ன பண்ண முடியும்னா, விழுந்த அந்த கரைகளை உடனுக்குடன் என்ன பண்ணலாம், கழுவலாம். சோ அப்படி சொல்லும் பொழுது இது கூட அந்த ஆழமான கருத்தை நமக்கு அங்க முன்வைக்கணும். சோ ஜபம், அந்த ஜபத்துல நம்முடைய பாவங்களுக்கான அறிக்கை, அவைகளுக்கான தேவனுடைய இரக்கம் கிருபை பெற்றுக்கொண்டு அந்த பாவ கரைகளை நாம அங்க கழுவுவது அவசியம். சோ லிட்டரலாவே நமக்கு தெரியும். சோ ஒவ்வொரு வருடம் அந்த பாஸ் ஓவர் அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம். எப்படின்னா, அதை நாம அந்த பந்தியில பங்கு பெற்றுட்டு நாம் ஸ்பிரிச்சுவலா நல்லா இருந்தோம்னா, அது ஒரு அருமையான அடையாளம். கடந்த காலத்தினுடைய பலவீனங்கள் எல்லாம் என்ன போயிருக்கிறார் தேவன், அன்றோடு மன்னிச்சிருக்கிறார். சோ அது கூட நாம் செய்யணும். சோ அது எப்படித்தான் மன்னிப்பார் நமக்கு, அந்த மன்னிப்பிற்கான வேண்டுதல்கள் ஏற்கனவே என்ன எடுக்கணும், அங்க ஏறெடுக்கப்படணும். சோ அப்போ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கடமை. நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு, உங்கள் தலை எப்பொழுதும் எண்ணெயில அங்கிருந்து, இது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் இங்க கொடுக்கப்படுறாரு. வசன வாசிங்க, என்ன வசன, எட்டாம் வசனம்,
உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும், உன் தலைக்கு எண்ணெயும் குறையாததாயும் இருப்பதாக.
எண்ணெய் எப்பயுமே குறையாம இருக்கும். பாருங்க, ஆனா சபைக்கு தனித்தனி அபிஷேகம் கிடையாது. சுவிசேஷ யுகத்துல எப்போ கர்த்தர் இயேசு அங்க பரிசுத்தாவினால அளவில்லாம அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ, அதே அபிஷேகம் தான் சுவிசேஷகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த சரீர அங்கங்களுக்கும். ஆனா என்ன ஒரு விஷயம்னா, இந்த அபிஷேகத்துல நாம் நினைச்சு நிக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஆனா அதுக்கு மேல என்ன ஒரு கேள்வி கேட்கல, அபிஷேகம் எதுக்கு பண்றாங்க, அபிஷேகம் பண்றதுடைய நோக்கம் என்ன, அது நாம் சிந்திக்கணும். அபிஷேகம் யாருக்கு தான் பண்ணுவாங்க, ராஜாக்கு, அப்புறம் அபிஷேகம் பெற்றுட்டா ஒன்னு ராஜாவா ஆளுகை செய்வதற்கு, அல்லது ஆசாரியர்களா ஜனங்களை போதிச்சு வழி நடத்துவதற்கு. அபிஷேகம் பெற்றுடுகிறோமானா, பெற்றுடுகிறோம் நிச்சயமா. என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த ரெண்டு பர்பஸ் தான் இருக்கு. ராஜாக்களா இப்ப இருக்க முடியுமா, இல்ல, அது எப்பதான் இருக்க முடியும், ராஜாக்கள். ஆமா, உயிர்த்தெழுதலுக்கு பின்னால் தேவன் கிருபையில நாம அந்த உயிர்த்தெழுதல பங்கு பெற்றோம். ராஜரீகத்துவமே உயிர்த்தெழுதலுக்கு பின்னால். ஆனா இப்போ இந்த அபிஷேகம் வச்சு நாம் என்னதான் செய்யலாம், என்னதான் செய்யணும், எதுக்குதான் அபிஷேகமே கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த ஆசாரிய ஊழியம். என்னன்னா, அந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கே உரிய அந்த ஒரு பிரயாசங்கள், அந்த தேவனுடைய வார்த்தைகள்ல நாம தியானிச்சு கண்டிப்பா பேசிக் விஷயம் தான் பேசுற மாதிரி இருக்கு. ஆனா என்னன்னா, அந்த அபிஷேகத்துடைய நோக்கம் தான் நம்ம புரிஞ்சிக்க வைக்கிறோம் சகோதர சகோதரிகள். இந்த அபிஷேகம் இந்த காரியத்துக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கணும். இப்ப அந்த காரியத்துல நம்ம நிலைச்சு நிக்கக்கூடிய ஜனங்களா இருக்கும். தேவனுடைய வார்த்தைகள் அது சாட்சி கொடுக்கணும்னு சொல்லும் போது உடனே வந்து ஸ்பீக்கர்ஸ் பத்தி யோசிக்கவே வேணாம். அது சபைக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் தனிப்பட்ட முறையில வசனங்கள் காண்பிச்சு வசனத்தின் மூலம் வழி நடத்தி வசனங்கள் மூலம் ஆறுதல் தேறுதல் சீர்படுத்துதல் சீர்பொருந்துதல் இதையெல்லாம் செய்து ஒருவரை ஒருவர் இந்த அழைப்புல ஆதாயப்படுத்திக் கொள்வது நமக்கு அங்க மிக முக்கியமான ஒரு காரியம். அது மாத்திரமில்ல வாய்ப்புகள் தேவன் தரும் பொழுது அந்த வசனங்களுக்கு உரிய சாட்சிய நம்ம ஏற்ற சமயத்துல எடுப்பதும் கூட நமக்கு அங்க முக்கியம். சோ அப்போ இந்த பரிசுத்தாவி நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எதுக்கு ரொம்ப விசேஷமா இருக்குது பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, நாம் இப்போ அந்த சகோதர ஐக்கியங்கள் கூடி வரும் பொழுது ஒருவரை ஒருவர் தேவனுடைய வசனங்கள் கொண்டு பலப்படுத்துவதற்காக இதுக்கு அந்த பரிசுத்தாவி பயன்படுத்தணும். இதுக்கு பயன்படுத்தணும், இதுக்கு பயன்படுத்துறதுக்காகத்தான் அந்த பரிசுத்தாவி நமக்கு அங்க தந்திருக்கிறார். அந்த அந்த ஒரு அர்த்தத்துல தான் சங்கீதம் 133 முதல் 3 வசனங்கள் வாசிக்கிறோம். அது படிச்சு நாம முடிக்கலாம்.
இதோ சகோதரர் ஒரு வீட்டு வாக்கம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும்.
பாருங்க இந்த முதல் வசனத்துல எதை பத்தி அவர் ஆரம்பிக்கிறார், சகோதரர் ஒருமிச்சு வாசம் பண்றது, பிரதர்லி ஃபெலோஷிப் பத்தி ஆரம்பிக்கிறார். சகோதர ஐக்கியம் எவ்வளவு விசேஷமானது தெரியுங்களா அப்படின்ட்டு அவர் அங்க அந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறார். 2 வசனத்துல டாபிக்கே மாறின மாதிரி பேசுறார். வசனம் வாசிங்க, சகோதர ஐக்கியம் பேசிட்டு சம்மதமே இல்லாம எதை பத்தி பேசுறாரு, ஆரோன் மேல ஊற்றப்பட்ட நல்ல தைலம் எர்மோன் மேல பெய்திட்டா பனி, என்ன விஷயம் அது? பாருங்க, ஆரோன் மேல ஊற்றப்பட்ட நல்ல தைலம் எர்மோன் மேல பனி வந்து எது கிடையாலும் பரிசுத்த ஆவி, அதனுடைய அபிஷேகம். பாருங்க சகோதர ஐக்கியம் பேசிட்டு டக்குன்னு எதுக்கு வரார், ஆவியின் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பேசுறார். அதுக்கு ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் வேறு என்னன்னா அது இருக்குது. சோ சகோதர ஐக்கியம் எவ்வளவு சந்தோஷமான விஷயம் அது, அந்த சகோதர ஐக்கியத்துக்காகத்தான் நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு, அந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகமே இப்ப நாம வாங்கிருக்கிறோம். அது என்ன, சகோதர ஐக்கியத்துக்காக பரிசுத்தாவி, வேற ஒண்ணும் இல்ல. பரிசுத்தாவி ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும், நம்ம ராஜாக்கள் தான் ஆளுகையில் இருப்போம் உயிர்த்தல் இல்ல, ஆனா இப்பதான் நாம என்ன செய்யணும், அந்த அந்த போதிச்சு நடத்துற வேலை. பெரிய அளவுல இல்லாட்டி கூட வாய்ப்பு இருக்கிற அளவு ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த விசுவாச வீட்டுக்குள்ள இந்த வார்த்தைக்கு நாம சாட்சியாக அங்க நிக்கணும். இந்த பர்பஸ் தான், இந்த காரணத்துக்கு தான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம். சோ அப்போ அந்த மன மகிழ்ச்சியோட அத சந்தோஷத்தோட அப்பம் மன மகிழ்ச்சியோட திராட்சரசம் குடிக்கணும் சகோதர சகோதரிகளே. அது மாத்திரமில்ல, அதோடு நம்முடைய வஸ்திரங்கள் காத்துக்கொள்ளணும், அதோடு இந்த அபிஷேகம் பெற்றதனுடைய நோக்கம் நம்ம அங்க நிறைவேற்றணும். சோ இது இந்த இந்த நாளில் நாம அங்க முன்வைக்கக்கூடிய சில கருத்துக்கள். சோ அப்போ அந்த அப்பமும் திராட்சரசமும் ஏன் அடையாளமாக தேர்ந்தெடுக்கப்படணும் என்பதை ஆராய்ந்து அதற்குரிய அந்த 3 காரியங்கள் பார்த்தோம். அதோடு இந்த 3 சில கருத்துகள் கூட நமக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். தேவன் ஆசீர்வதிப்பார். பொறுமையோடு கேட்டு நம் யாவரையும் தேவன் தாமே வழிநடத்துவாராக. ஆமென்.
கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு நாளை கூட நாம்